நம்மால ஜீரணிக்க முடியறதில்லை, பயமா இருக்கு. உலகம் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, இப்படி நிறைய பயமுறுத்தக்கூடிய சிந்தனைகள் நம்ம புத்தியில அப்படி ஆக்கிரமிச்சுருக்கு. ஆனா இதுக்கு நடுவில் டெய்லி நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம், நம்மளும் எழுந்துட்டு இருக்கோம், நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம், நம்மளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எப்படி வாழ முடியறது? அந்த பயம் அதிகமாக அதிகமாக இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தானே ஒரு தோணல் வரும். எப்படி தப்பிக்கணும்னு தெரியல, தப்பிக்கிறதுக்கான வழி புரியற மாதிரியும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கை, எல்லாம் சரியா போகும், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ஓரத்துல சின்ன ஒரு மின்னல் கீத்து ஒளி மாதிரி ஒரு வெளிச்சம் அப்பப்ப எட்டி பாக்குறது, சூரிய பிரகாசம் மாதிரி இல்ல நம்பிக்கை. இந்த மழை காலத்துல ஒரு மின்னல் வெட்டுறது இல்லையா, டக்குன்னு கண்ணி வைக்கிற நேரத்துல மின்னல் போல தோன்றி மறைகிற மாதிரி இந்த நம்பிக்கை அப்பப்ப அப்படி துளிர் விடுறது. காத்தாலேந்து ராத்திரி கூட திடீர்னு இந்த நம்பிக்கை வராது, பர்மனண்டா இருக்குன்னு சொல்ல மாதிரி. ஆனா ஒரு நம்பிக்கை, ஒரு நூலிழ ஓடிட்டு இருக்கு, அந்த நூலிழ பலம்தான் நம்மளை காப்பாத்தின் இருக்கு. அந்த நூலிழ பலம் எங்கேந்திரா வருது அப்படின்னா, தெய்வம் தானா கொடுக்க, நம்ம கேட்டு கொடுக்கல, நம்ம அந்த நம்பிக்கை வேணும்னு முயற்சி பண்ணல, நம்ம அந்த நம்பிக்கைக்காக தவம் பண்ணல. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை உள்ளேந்து நம்மளை அப்படி தூண்டுறது, இல்ல வாழ முடியும், இல்ல இதை மாற்ற முடியும், இல்ல இது சரியாகும், இல்ல இது நிச்சயமா மாறும். ஒரு சின்ன நம்பிக்கை அப்படி நம்மளை வாழ்க்கை முழுக்க ஓட்டிட்டு போகிறது. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையுடைய ஆதார், அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையுடைய பலம். அந்த நம்பிக்கை தெய்வம் நமக்கு உள்ளேந்து கொடுக்க, வெளியிலேருந்து பணம் காசு கொடுத்து வாங்கல, பத்து பேரோட பழகிறதுனால வரல, பல புஸ்தகங்கள் படிக்கிறதுனால வரல, பலவிதமா நம்ம யோசிக்கிறதுனால வரல, எதுவுமே பண்ணலன்னா கூட ஒரு நம்பிக்கை, காத்தால எழுந்தோடனே இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எல்லாமே உள்ளுக்குள்ளேந்துதான் வருது, வெளியிலேந்து யாரும் கொரியர்லயோ எஸ்எம்எஸ்லயோ போஸ்ட்லயோ அனுப்பல, எதுவுமே இல்லைன்னா கூட இந்த உள்ளுக்குள்ள நம்பிக்கை மட்டும் அப்படி ஊறிண்டே இருக்கும். இன்னைக்கு மொபைல் போன்லாம் தெரியாத மலை கிராமங்கள்லாம் உண்டு, நமக்கெல்லாம் மொபைல் போன் இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு வந்துட்டோம். மொபைல் போன் ரேஞ்ச் டவரே கிடைக்காத மலை கிராமங்கள் உண்டு, இன்னும் மின்சார விளக்கே பார்க்காத கிராமங்கள்லாம் உண்டு, இன்னைக்கும் உலகத்தினுடைய பல விஷயங்கள் தெரியாத கிராமங்கள், ஆதிவாசிகள், காட்டுவாசிகள்லாம் உலகத்துல ஏதோ ஒரு மூலையிலெல்லாம் வாழ்ந்துட்டுதான் இருக்கார்கள், விஞ்ஞான வளர்ச்சியே தெரியாத. அப்ப அவர்களுக்கெல்லாம் எங்கேந்திரா ஒரு நம்பிக்கை வருதுன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்தரியாமியா இருக்கிற தெய்வம் அந்த நம்பிக்கையை கொடுக்க. எப்படி போர் போட்டா தண்ணி வருதுன்னு சொல்றோம், பூகர்ப்ப ஜலம் அப்படின்னு பேர் இருக்கு, பூமியுடைய கர்ப்பத்தில் இருக்கிற ஜலத்தை தான் போர் போட்டு எடுக்கிறோம், அது உள்ள ஊரின் இருக்கு யாருக்கும் தெரியறது இல்லை இல்லையா. அந்த மாதிரி இந்த நம்பிக்கை அப்படியே ஒரு சின்ன நீரோட்டம் மாதிரி ஊரின் இருக்கு. இந்த திருமலை திருப்பதி போனோம்னா ஆகாச கங்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு, அது பெருசா வெளியில தெரியவே தெரியாது, பாறை இடுக்கலேந்து அது பாட்டு 365 நாளும் திருப்பதி பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு வேண்டிய ஜலத்தை கொடுத்துட்டே இருக்கும், சின்னதா தான் வந்துட்டு இருக்கும். இப்போ குத்தாள மாதிரி மழை அடிச்சா கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, மழை இல்லைன்னா காஞ்சி போய் கிடக்கிறதுன்னு கிடையாது. அந்த ஆகாச கங்கை 365 நாளும் ஒரே ஸ்பீட்ல ஒரே விதமா அந்த ஆகாச கங்கை ஜலம் பாறை இடுக்கலேந்து வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தெய்வ சக்தி நம்ம எல்லாருக்குள்ளையும் நிரந்தரமா இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒருத்தர் இடத்துல அதிகமா இருக்கு, ஒருத்தர் இடத்துல குறைவா இருக்குன்னு கிடையாது, ஒருத்தர் அதிகமா உபயோகப்படுத்திக்கிறார், ஒருத்தர் கம்மியா உபயோகப்படுத்திக்கிறார், ஒருத்தர் அதை பத்தி தெரியாமலேயே இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய நிச்சயமா எல்லாருக்குள்ளையும் பூரணமான தெய்வீக சக்தி சத்தியமா என்னைக்கும் உண்டு. இது எத்தனை வயசானாலும் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பரம நாஸ்திகன் இருக்கான்னா சொல்றோம், நம்ம கண்ணதாசனையே எடுத்துப்போமே, பரம நாஸ்திகனா இருந்த ஒருத்தர் தான். ஆனா திடீர்னு அப்படியே ஆஸ்திகவாதியா மாறினார், பகவான கொண்டாடினார். அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்துடுமா? உள்ளுக்குள்ள ஊரின்றிருக்கு ஒரு நாள் அவரால் உணர முடிஞ்சது, இந்த உணர்தல் அதுதான் முக்கியமான விஷயம். அதனால இது இந்த வயசுல அதிகமா இருக்கும், இந்த வயசுல குறைவா இருக்கும், ரொம்ப வயசாக வயசாக வறண்டு போயிடும். இப்போ வயசாக வயசாக உடம்புல பலம் வறண்டு போகிறது இல்லையா, உடம்புல உத்வேக சக்தி, மனசுடைய உத்வேக சக்தி எல்லாம் வறண்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. தெய்வீக சக்தி எல்லாருடைய சரீரத்திலையும் ஒரே போல தான் இருக்கு. நன்னா ஞாபகம். அவர்கள் ஒருவேளை அங்கஹீனமுடையவர்களா இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், இல்லாட்டி வியாதியஸ்தர்களா இருக்கலாம். இது எல்லாமே சரீரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ள உறைஞ்சிருக்கிற இந்த பரமாத்மா அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணைன்ற இல்லையா, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உள்ளுக்குள்ள அப்படியே ஊரிண்டே இருக்கு. இது வெளியிலேருந்து வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உள்ளுக்குள்ள அப்படியே ஊரின்றிருக்கு. எடுத்து 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 அனுபவிக்கணும். நன்னா அழகா ஜோர தண்ணி இறைக்க இறைக்க ஊருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பகவத் சக்தியை இறைச்சி இறைச்சி அனுபவிக்கணும். அதற்காகத்தான் நாம ஜபம் சத்சங்கம் எல்லாமே. அந்த பகவத் சக்தியை நம்ம வாழ்க்கைக்கு நாம உபயோகப்படுத்திக்கிறதுக்கு முழு அதிகாரம் பூரண உரிமை நமக்கு உண்டு. யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டாம். இப்ப அடுத்த வீட்டில் போய் ஒரு பூ பிரிக்கணும், பர்மிஷன் வாங்குறது இல்லை, அது வச்சுக்கோங்க. அடுத்த வீட்டில் பூ பிரிக்கிறது அவங்க வீட்டுக்கு செடி இந்த பக்கம் வெள்ளை தானே இருக்கு அப்படின்னு பிரிச்சு விடுறோம். சரியா பர்மிஷன் வாங்கணும்னு சில முறைகள்லாம் உண்டு. ஆனா பகவத் விஷயம்ன்ற ஒரு விஷயத்தை, தெய்வம்ன்ற ஒரு சக்தியை அனுபவிக்கிறதுக்கு யாரிடத்துல இருந்தும் நாம அனுமதி வாங்க வேண்டாம். கணவனுடைய அனுமதி வேண்டாம், அப்பா அம்மாவுடைய அனுமதி வேண்டாம். அனுமதியே மறுத்தாலும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு உண்டு. பிரகலாதனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, ஆனாலும் நிச்சயமா நன்னா அனுபவிச்சான். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அதனால தெய்வீகம் பகவத் விஷயம் அப்படின்றது, நம்ம அம்மாவோட கர்ப்பத்தில் ஜனிக்கிறோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. சிலர்லாம் சொல்லுவோம் பிறந்ததுலேருந்து அப்படின்னு, தொட்டில் பழக்கம், தொட்டில் பழக்கம் இல்லை, தெய்வத்தோட சம்பந்தம் இருக்கு பாருங்க. ஆதி காலத்திலேருந்து நம்ம இதுவரைக்கும் எத்தனை ஜென்மா எடுத்தோம்னு நம்ம கணக்கு தெரியாது, எத்தனை விதமான பிறவிகள் அடைஞ்சோம்னு தெரியாது, ஒவ்வொரு சரீரத்திலையும் எத்தனை வருஷம் இருந்தோம்னு தெரியாது, ஒவ்வொரு சரீரத்திலையும் எத்தனை பிறவிகள்னு தெரியாது. இரும்பா ஒரு லட்சக்கணக்கான பிறவி இருந்திருக்கலாம், மானா ஒரு 1000 பிறவி, நாயா 1 கோடி பிறவி, இப்படி ஒவ்வொன்றது நிறைய பிறவிகள் உண்டு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம்னு கர்மவினைக்கு தகுந்த மாதிரி இது ஏறி இறங்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரீரத்தினுடைய வயசுல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு. வயசானவர்கள், சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, இள வயசுக்காரர்கள். ஆத்மாவுடைய வயசு எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரே வயசு தான். இந்த சரீரத்தோடைய வயசு மட்டும் தான் மாறதே ஒழிய, ஆத்மாவோட வயசு எடுத்தோம்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே வயசு தான். அதிகமும் கிடையாது, குறவும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே போல. உள்ளுக்குள்ள இருக்க தெய்வ சக்தி எடுத்துட்டாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். உபயோகப்படுத்திக்கிறதுல ஏற்றத்தாழ்வு உண்டு. இத்தனை சரீரங்கள் நம்ம சுத்தி வந்திருக்கோம், எல்லா சரீரத்திலும் நம்ம இருந்தாலும் இந்த தெய்வீக சக்தி மட்டும் மாறவே இல்லை. நன்னா ஞாபகம், இவ்வளவு சரீரங்கள் தாண்டி வந்தாச்சு, இப்ப இந்த சரீரத்துல வந்துட்டோம், ஒவ்வொருத்தரும் இப்ப ஒவ்வொரு சரீரத்துல உட்கார்ந்து இருக்கும். இப்ப நீங்க என்னோட சரீரத்தை பார்க்கறேன், நான் உங்களோட சரீரத்தை பார்க்கறேன், எல்லாரும் இந்த சரீரத்துக்குள்ள வந்த பிறகு கூட இவ்வளவு கோடி வருஷமா நீங்காத செல்வம் நிறைந்த ஆண்டா சொல்றா பாருங்க, இது ஒரு நீங்காத செல்வம், ஒரு நாளும் நம்மளை விட்டு போகிறது இல்லை. யாரும் கொள்ளையடிச்சுட்டு போக முடியாது, நம்ம தானமும் கொடுக்க முடியாது, யாரும் நமக்கு தெரியாம அபகரிச்சுட்டு போக முடியாது. இது பர்மனன்ட், நிரந்தரம். அப்ப அந்த தெய்வீக சக்தின்றது நம்மளோட இன்னைக்கும் இருக்கு. அதனால முதல்ல நிம்மதியா சமாதானமா இருக்கும். அதுக்குதான் அவ்வளவும் சொல்றேன், என்ன ஆக போறதோ, ஏதாக போறதோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ கவலையே வேண்டாம். சொத்து வரட்டும் போகட்டும், மனிதர்கள் கொண்டாடட்டும், கேவலப்படுத்தட்டும், வியாதி உண்டாகட்டும் மறையட்டும், ஆரோக்கியம் வரட்டும், நினைச்சது நடக்கட்டும் நடக்காம போகட்டும், பிடிச்சவங்க கண்டுக்காம போகட்டும், பிடிக்காதவங்க நம்மளை கேவலமா பேசட்டும், இது எல்லாம் வெளியில என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். இப்ப சினிமா தியேட்டர் போறோம், போய் உட்காந்து சினிமா பார்க்கறோம் அப்படின்னா சுத்தி எவ்வளவு நடந்தாலும் நம்முடைய கவனம் இந்த சினிமா மேல இருக்கு. பைசா கொடுத்து வந்திருக்கோம், நம்ம சீட்டு, நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னு அதுல ஒரு தீவிரம் இருக்கு இல்லையா. மற்ற எந்த விஷயமும் வெள்ள மழை பெய்யறதா இதை பத்தி நம்ம பெருசா அபிப்பிராயப்பட்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தெய்வத்தின் இடத்துல மனசை கொடுத்துருங்க. மத்த எது எப்படி வேணா அப்படியா அவ்வளவுதான், அது அப்படியா சரி இப்படிதான் அப்படின்னு மனசுல பட்டுக்க வேண்டாம். இவ்வளவுதான் சத்சங்கத்துடைய முக்கிய தாத்பரியம். எல்லா பிரிவாலும் விதவிதமான பாஷைகளை சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், மனசு பட்டுக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட பட்டுக்கணும். இல்லாட்டி யாரெல்லாம் பரப்புற அந்த ஆச்சாரம் மடி அப்படின்னு சொல்லுவான், நான் நீங்க குளிச்சுட்டேன் மடி மேலப்படக்கூடாது அப்படின்வான். மேலப்படாது நீ குளிக்கல, நீ பழைய ட்ரெஸ் உடுத்தின் இருக்க அப்படின்னு. உலகத்தோட விஷயங்கள்ல மடியா இருக்கும், கிருஷ்ணன் இடத்துல கெட்டிய இறுக்கி உடும்பு பிடியா இருக்கும். இவ்வளவுதான் பகவான் இடத்துல உடும்பு பிடி. மற்ற விஷயங்களை ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப உங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். இவ்வளவுதான் விஷயம். நம்ம அது ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தானே பாதிக்கிறது. ஒரு டிவி சீரியல் ரொம்ப பிடிச்சு போயிடுது, அப்படி ஒரு ஈடுபாடுல வந்துருது வச்சுக்கோங்களேன், இந்த பாழா போன கரண்ட் அப்ப போகட்டுமே, அப்ப அதனால பாழா போன கரண்ட். அப்ப அவ்வளவு கோபம் வருது, யாரோ ஒருத்த எடுத்திருக்கான், சரி ஏதோ டைம் பாஸ், எல்லாரும் சொல்ற டைம் பாஸுக்காக தானே பாக்குறேன், இது ஒரு சீரியல் தானே பாக்குறேன், இந்த ஒரு படம் தானே பாக்குறேன், இது பெரிய தியாகம் மாதிரி. உலகத்துல யாருமே பண்ணாத, எவ்வளவு பேர் என்னமோலாம் பண்றாங்க, பார்க்காதவா இருக்காள், அவளை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற, டிவியே பார்க்காம சீரியலே பார்க்காம குடும்ப விஷயத்தையே கவனிச்சுட்டு இருக்கவாள், அவளெல்லாம் உதாரணம் சொல்லவே மாட்டோம். பக்கத்து வீட்டுல 10 மணி நேரம் டிவி ஓடுறோம், அப்படியா பாக்குறேன், ஒரு கணக்கு வச்சிருக்கோம். மோசமானவாளோட நம்ம கம்பேர் பண்ணி நான் வசத்தின்னு சொல்றதுக்கு, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அபிமானத்துக்கு ஒரு எல்லைக்கு மேல அபிமானம் வைக்கும் பொழுது அது நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயமா இருந்தா கூட அது நம்ம மனச, குடும்பத்தை, வாழ்க்கைய, புத்திய, சரீரத்தை பாதிக்கிறது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் போயிடுது, ஆனா உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டு மேல கோபம் வருது, ஹாலா பண்ண கரண்ட் கட் பண்ணாம யாருமே கூட தெரியாது, சம்பந்தம் இல்லாத மேல சாபம் வேறு, மேல ஒரு துக்கம் வேறு, அதுல வீட்டுல சண்டை வேறு, ஒரு சின்ன விஷயம் தான் பாருங்க. அப்ப இந்த அபிமானம் தெய்வத்து மேல வச்ச அப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள்ல வைக்கிறதுனால எப்படி நாம கீழே இறங்கி நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை, கிடைச்சிருக்கிற உத்தமமான மனுஷ வாழ்க்கைய எப்படி வீணடிச்சுக்கிறோம்னு பாத்துக்கோங்க. அதனாலதான் அபிமானம் தெய்வத்தினிடத்துல அதிகமா இருக்கணும்னு சொல்றோம். தெய்வத்தினிடத்துல அதிகமா இருக்க 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 இந்த பாதிப்புகள் வராது. பகவானிடத்துல அபிமானம் வைக்கும் பொழுது மற்ற அபிமானங்கள் நம்மளை பாதிக்காது, அதுதான் முக்கியம். அதனாலதான் கோவில்கள், சத்சங்கங்கள், சத்குருமார்கள், விசேஷங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்முடைய மனசு தேவையில்லாதெல்லாம் பாதிக்கிறது, நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு டிவி சீரியல்லாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா ரொம்ப அநியாயம், அதெல்லாம் அக்கிரமம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு இந்த டைம் டிவி சீரியல் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்ப சாமி தெருவில் வந்தா கூட கவனிக்க மாட்டோம், முக்கியமான ஏதாவது வேலை இருக்கணும், இல்ல டிவி சீரியல் முடிஞ்சுட்டு போகலாம்னு சொல்லுவோம், இல்லாட்டி அதை பார்த்துட்டு போகலாம். அப்ப எத்தனை விஷயங்கள், ஒரு அரை மணி நேர விஷயம் நம்முடைய வாழ்க்கையுடைய பல விஷயங்களை மாத்துறது அப்படின்னா, எது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னா நாம தீர்மானிக்கணும். நாம தீர்மானிக்கலாம், தெய்வம் தீர்மானிக்கலாம். தெய்வம் தீர்மானிக்கிறதுக்காகத்தான் சத்சங்கம். நீங்க வந்துட்டு இந்த 2 மணி நேரத்தை உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தெய்வம். அதனால நம்முடைய வாழ்க்கையை தெய்வம் தீர்மானிக்கும்படியாக ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இத்தனை விஷயம். அதுலேயும் பாண்டுரங்க பந்தரிநாதன் ஆச்சரியமானவர், உரிமையோட தீர்மானிக்கணும் இல்லையா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படிலாம் கேட்கவே கூடாது. நான் உங்களுக்கு நல்லது சொல்லலாமா, நான் சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னா, அதெல்லாம் உரிமை இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன் நீ கேளு, இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னா அது உரிமை. பாண்டரங்கனிடத்துல அந்த உரிமை தான் விசேஷம். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு நாம உரிமையை எடுத்துக்க வேண்டாம், அவன் எடுத்துருவான், நீ எனக்கு வேணும் அவ்வளவுதான். பாண்டரங்க பக்தர்கள் எல்லாம் பார்த்தா அவன் செலக்ட் பண்றான், எனக்கு நீ வேணும். அவனிடத்துல அபிப்பிராயமே இல்லாதவர்களை கூட பிடிச்சு இழுக்கிறான். அந்த உரிமை தான் தெய்வம் நம்மிடத்துல அந்த உரிமையை காற்ற உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டா சொல்றா, இப்படி ஒரு உரிமையை நீ வச்சிருக்கியப்பா, என்னிடத்துல எனக்கு இல்லாத உரிமை கூட உனக்கு இருக்கேப்பா, மற்றவர்கள்லாம் கூட உரிமை எடுத்துக்கணும், அவளுடைய பிரயோஜனத்துக்கான ஒரு உரிமை. அவளுக்கு நம்மளால ஒரு பிரயோஜனம் இருக்கு, இல்லாட்டி நாம கெட்டு போறோம்னா அதனால அவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால அறிவுரை சொல்றோம். இப்ப நம்ம வீட்டில் யாராவது குடிக்கிறார்கள், இல்லாட்டி ஏதானும் ரேஸுக்கெல்லாம் போறார்கள், உரிமையோட கண்டிப்போம். இப்படிலாம் பண்ணாத அவளுக்காகதான், அவளால நமக்கும் பாதிப்பு இருக்கு. ரோட யாராவது குடிச்சு படுத்துக்கிறான் போய் எழுப்பி, ஏன் பா குடிக்கிற, பிள்ளை குட்டிகள்லாம் என்ன கஷ்டப்படுறது, கொஞ்சம் யோசிக்கிறியான்னு யாராவது போய் சொல்றாமா, படுபா குடிச்சுட்டு படுத்து கிடக்கலாம் பா, அறிவே கிடையாது, வெட்டி போடணும். நமக்கு வேண்டப்பட்டவான்னா உரிமை இருக்குன்னா பேசுற முறையே வேறு, உரிமை இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டோம்னா அவளை நடத்துற விதமே வேறு. ஆனா தெய்வம் எல்லாரிடத்திலையும் ஒரே போல உரிமை கொண்டாடும், அதுதான் தெய்வம். அதுவும் பாண்டுரங்கன் அத்தனை பேரிடத்திலையும் உரிமை கொண்டாடான். அதனாலதான் புண்டலீகனை தேடிண்டு பாண்டுரங்கன் வந்தான். பாண்டுரங்கனை தேடிண்டு புண்டலீகன் போகவே இல்லை. நாரதர் போய் சொல்லிட்டார், அப்பா புண்டலீகன் ஒருத்தன் தன் தாய் தந்தைக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணா நீ போய் பார்த்தாயின்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாய் அப்படின்னு சொல்ல, கேட்ட கிருஷ்ணன் துவாரகையிலேந்து ஓடி வரான். பகவான் நினைச்சா ஒரு ஆள் அனுப்பி நாரதர் கிட்டே சொல்லி, நீங்க அவனை கூட்டிட்டு வாங்கோல, எனக்கு அவனை துவாரகையில அப்பா அம்மா கூட்டிட்டு வாங்கோ, அவனுக்கு நான் துவாரகையில அவனுக்கு இடம் கொடுக்குறேன், வீடு கொடுத்துட்றேன், அவன் இங்க வந்து தங்கிக்கிட்டோம் அப்படிதானே சொல்றோம். அந்த காலத்துல அப்படிதானே பெரியவானா வந்து பார்க்கணும்னானே சொல்றோம். ஆனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தான் தேடிண்டு வந்துட்டான். எப்படி ஒரு தற்கானா, அவனை பார்க்கறதுக்கு நல்லவா போனோம், அவனா அந்த தொழில் வரணும்னு வந்தான். இந்த உரிமைதான் பாண்டுரங்க பக்த விஜயத்துல ஒரு ஈர்ப்பு நமக்கு கொடுக்க. தேடிண்டு தேடிண்டு வரான், தேடிண்டு தேடிண்டு வந்து அனுகிரகம் பண்றான் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். போன தடவை விட்டலனை பிடி அப்படின்னு அனுபவிச்சோம், விட்டலனை பிடி பார்ட்டு அப்படின்னு நல்லா இல்லை. பாண்டுரங்கா பண்டரீநாதா அவனுக்கு 1008 பேர் இருக்கு, 1008 லீலைகள் இருக்கு. எப்படி சொன்னாலும் அவனுடைய உரிமை தான் நமக்கு முக்கியம். இந்த பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பலவிதமான வாய்ப்பை கொடுத்து தன் பக்கம் இழுக்கிறான். நம்ம எல்லாம் பக்திக்கு நம்ம ஆசைப்பட்டு வந்தவங்கட்டு தப்பக்க எனக்கு ஒரு நாளும் போட்டுடாதீங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெய்வம்னா அறிவேன் சொல்லுவா, எனக்கு சின்ன வயசுலேருந்தா கோவில்னா பிடிக்கும், சாமினா பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது, யாருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிருக்க, உலகத்தில் கத்திர பேருக்கு சுவாமினா பிடிக்கும். ஏன்னா குறையே இல்லாத தெய்வம் ஒன்றுதான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு. அதை அனுபவிக்க முடியல, அனுபவிக்க தெரியலன்னு பொழுது கோபம் வருது. நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது, ஏன் நடக்கலேன்னு பொழுது கோபம் வருது. ஆனால் தெய்வம் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். தெய்வம் தன்னுடைய கிருபையினாலே தன் பக்கம் தானே நம்மளை இழுக்கிற, இழுத்து கொண்டு வந்து உட்கார இருக்க. எங்க சத்சங்கம் பாண்டுரங்கா பண்டரிநாதா தலைப்பு அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பேனர்லாம் அடிச்சு ஓட்டணும். நீங்கள் பார்த்துட்டு வந்து அவ்வளோதான், மற்ற ஏதான ஒரு பிரயத்னம் நீங்கள் பண்ணலா, நோட்டீஸ் அடிக்கிறதுக்கோ இல்லாட்டி பேனர் கட்டுறதுக்கோ. இன்னிலேருந்து உபன்யாசம் சாயங்காலம் 7 ஒப்பும் அது. லைட்டு கட்டுறது யாரா ஹெல்ப் பண்ணலாம், மைக்கு கொண்டது யாரா ஹெல்ப் பண்ணலாம், மைக் கனெக்ட் பண்ணுறது யாரா ஹெல்ப் பண்ணலாம், நான் தான் பண்ணேன், நானும் பண்ணலை. அப்போ பகவான் எல்லாரையும் இழுக்கிறான் இல்லையா, நம்மளுடைய முயற்சியை விட தெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இருக்கு. அதுக்கு சொல்ல நம்முடைய முயற்சி என்ன, 7 நாங்கள் கரெக்டாக வரோம், என்னோட முயற்சி இவ்வளோதான் என்னோட முயற்சி. இதுக்கு மேலே நான் உட்காந்து மேடையை போட்டோ, எனக்கு சேரை போட்டோ, எனக்கு குஷனை போட்டோ எதுவுமே நான் பண்ணலை. இல்லாட்டி நீங்கள் வந்து உட்காரத்துக்கான விஷயத்தையும் நீங்கள் யாரும் பண்ணலை, யாரோ 2 பண்ணிட்டுலாம் பரவாயில்ல, பண்ணால் தப்பு இல்லை. அப்போ நம்முடைய முயற்சி ஒரு துளி தான். அப்போ தெய்வ அருள் அவ்வளவு முயற்சியும் பண்ணது யார் அப்படின்னா பகவான். அப்போ பகவான் எப்படியாவது நம்மளை நல்வழிப்படுத்தணும், அவருக்கு அப்படி ஒரு பிடிவாகம், அந்த பிடிவாகத்தை நம்பியே வாழ்ந்துள்ள. நாம் உருப்படணும், நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ நம்மளை உருப்பட வச்சே ஆகணும்னு ஒரு தீவிரவாதம் பகவான் கிட்ட இருக்கு. அதனால தைரியமாக காலத்தை ஒதுக்கிடலாம், எப்படியோ நம்மளை சரி பண்ணிடுவார். நம்ம வீணா போனால் கூட எடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி தெய்வாதான். வீணா போனால் அர்த்தம் இல்லை சொல்றேன், அதாவது அந்த அளவுக்கு உரிமை பகவான் வச்சிருக்கான். அப்ப அவனை அனுபவிக்க ஒவ்வொரு காலகட்டத்துல எத்தனை சம்பவங்கள் தெரியுமா பகவான் நம்ம வாழ்க்கையில பண்றான். நிறைய சம்பவங்களுக்கு ஒரே அர்த்தம் தான், என்னடா தெய்வத்தின் பக்கம் நாம திரும்பணும், பகவானை நாம அனுபவிக்கணும். இது ஒண்ணுதான், நமக்கு வர நஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம் பகவான் இருக்கான் பிடிச்சுக்கோ. பகவான் இருக்கா நம்பு, பகவான் இருக்கா காப்பாற்றுவான், கவலைப்படாதே நிம்மதியா இருக்கு. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. இது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையுடைய நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் ஒரே அர்த்தம். அத்தனை இது நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ மானமோ அவமானமோ பாபமோ புண்ணியமோ லாபமோ நஷ்டமோ ஒன்னே ஒண்ணுதான் அர்த்தம். தெய்வம் இருக்கு 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 இருந்துட்டேதான் இருக்கு. பாண்டுரங்கன் அப்படி ஒரு கலியுக வரதன் தேடி வந்து அனுகிரகம் பண்றான் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொருத்தரையும். யாரை எந்த விதத்துக்கு அனுகிரகம் பண்ணி எப்படி தன் பக்தர்களா பரிபக்குவப்படுத்தி அவர்களுக்கு என்ன லீலைகள் பண்ணுவான் அப்படின்றது அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். மற்றவெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பாண்டுரங்க பக்த விஜயத்தை. அந்த பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பேரை சொன்னாலே சந்தோஷம்தான். பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா புண்டலீக வரதா பஜே பாண்டுரங்கா. புண்டலீக வரதா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. புண்டலீக வரதாரி விகலாம். பண்டரீபுரம் அழகான ஒரு சின்ன கிராமம். நிறைய பாகவதோத்தமர்களுடைய பாத தூளியினாலே நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு இடம் பண்டரீபுரம். ஆச்சரியமானவன் பாண்டுரங்கன். பண்டரீபுரத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் தொலைவில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட பாண்டுரங்கன் கண்கண்ட தெய்வம். இன்னைக்கும் கர்நாடகா ஜனங்கள் மகாராஷ்டிரா ஜனங்கள் இவாளுக்கெல்லாம் பாண்டுரங்கன் அப்படின்னா நம்ம விட்டலன், நம்முடைய சுவாமி நம்முடைய தெய்வம் அப்படின்னு ஒரு உரிமை உண்டு. பண்டரீபுரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன கிராமம் சிஞ்சினிபுரம் அப்படின்னு பேர். ஒரு சின்ன குக்கிராமம், ஜனங்கள் யதார்த்தமாக வாழ்ந்துருக்கார்கள். அந்த கிராமத்தில் அழகான ஒரு தம்பதிகள், பெரிய பக்தி ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் தெரியாது, ஆனால் தெய்வ நம்பிக்கை உண்டு. தெய்வ நம்பிக்கை தான் பக்தியுடைய அஸ்திவாரம். நமக்கு பூஜை முறைகள் தெரிஞ்சால் சந்தோஷம், விதவிதமாக அனுபவிக்கலாம். நிறைய பஜனைகள் தெரிஞ்சால் பாறை அனுபவிக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஆதாரம் பக்தி. அது அது இருந்தாதான் இதெல்லாமே பரிமளிக்கும். ந தானம் ந தபோ ந யுஜ்யா ந சோசம் ந விரதாணிச்ச பிரியத்தே அமலையா பக்தியா அரிஹி அந்யத் விடம்பனம் அப்படின்னு பிரஹலாதன் சொல்றான். தானம் தவம் யஜ்யம் விரதம் ஆச்சாரம் இது எல்லாமே பக்தி இருந்தாதான் பரிமளிக்கும். பக்தி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு விலை கிடையாது. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அதுக்கு பக்தி இருந்தாதான் அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம். அந்த கிராமத்துல அழகா ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்கா, நித்தியமா வாழ் தெரிஞ்சபடி பூஜை பண்ணிட்டு பகவன் நாமத்தை சொல்லிட்டு விட்டல் மேல நம்பிக்கையோட இருக்க, எப்பயா முடிஞ்சா பண்டிரிபுரம் போவார்கள், போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார்கள். அவர்கள் பகவானத்தை பிரார்த்திச்சிருந்தா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. இந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தா, எவ்வளவு அழகா இருந்தானா, சகுந்தலா மாதிரி இருந்தாலும் துஷ்யந்தன் சகுந்தலா ரொம்ப அழகி சகுந்தலா. அதனால இந்த குழந்தைக்கு சகுந்தலா அப்படின்னு பேர் வச்சுட்டா. எப்பவுமே பேர் வைப்போம், அப்புறம் அதை சுருக்கி நீட்டி அதை வெட்டி அந்த பேர் படுறப்பாடு நிறைய உண்டு வச்சுக்கோங்க. அது அது ஒரு சுகம். இப்ப கிருஷ்ணனையே கிருஷ்ணா அப்படின்னா கிச்சா கிட்டா கீச்சு அப்படின்னு இருந்தா தானே இருக்கு. பகவான் ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னு சொன்ன ஹரே ராம் அப்படின்னு இருந்தா தானே இருக்கு. விட்டலன் பாண்டுரன்கன் அப்படின்னா ஏ பாண்டு ஏ விட்டு அப்படின்னு கூடுவது நல்லதா இருக்கு. இவர் விட்டு அப்படின்னு அது ஒரு சுகம். நிறைய பேர்லாம் திருப்பி பெருமாள் ரொம்ப பிரீத்தி உடையவா, ஹாய் வெங்கி அப்படிங்குவான் பெருமாளை பார்த்து. ஸ்ரீரங்கத்தெல்லாம் ரங்கநாதன் ராஜா அதிராஜன் சொல்ல மாட்டான், ஹாய் ரங்கா அப்படின்னு. ஹாய் ரங்கா கோவில் வாசல் கோபுரத்திலே ரங்கா 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 தான் எழுதிருப்பான். ஸ்ரீ ரங்கநாதான் எழுதி வைக்க வேண்டாமா? இல்லையே, திருவனந்தபுரம் நிறைய குழந்தைகள்லாம் உண்டு, அதெல்லாம் பத்மநாபா அப்படின்னு வராது. அனந்த பத்மநாபாவே வராது, வைக்கப்படுறாங்க பத்மநாபா. சில குழந்தைகள்லாம் பத்மு அப்படின்னு, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வைக்கணும் அந்த பத்ம சப்தம் பிடிக்கல, நாபா நாபா நாபான்னு கூட ஆரம்பிச்சுட்டு இப்பதான் மாறி இருக்கிறதுக்கு. அதனால தான் பத்மநாபா. சில குழந்தைகளா பப்பா அப்படின்னு, பத்மநாப சுருக்கி பப்பா செல்லமா, அது ஒரு சுகம். அந்த மாதிரி இந்த குழந்தை பேர் சகுந்தலா. சக்குன்னு ஆக்கிட்டா, அடி சக்கு இங்கவா அப்படின்வா. ஒவ்வொருத்தருடைய அது ஒரு சுகம். சமயத்தை பார்த்தோம்னா அந்த பேர்ல இருந்தா நினைச்சு போயிடுறது. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுக்கு அம்மா வச்ச பேர் நிமாயின்னு பேர், செல்ல பெயர். நிமாயினா வேப்ப மரம், அதுதான் பர்மனண்டா செட்டில் ஆயிடுது. நிமாயி பண்டிதர்னே பேரு. நவதீபத்துல போனா நிமாயி பண்டிதர் தான் பேரு. சைத்தன்ய மகாபிரபுன்னு அவ பக்தர்கள் தான் கூப்பிடுவான். மற்ற எல்லாருக்கும் நிமாயி 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 அப்படிதான் கூப்பிட்டு பழக்கமே. அந்த மாதிரி ஆச்சரியம், இந்த குழந்தைய எல்லாரும் சக்கு சக்கு சக்குன்னு கூப்பிட்டு இருக்கா. அப்படி வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை எப்படி வளரணும்? விளையாடு, அழுக, பிடிவாதம் எல்லாம் சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷ குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுமோ நாளொரு மீனி பொழுதொரு வண்ணமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா. ஒரு நாள் திருவிழா விளையாடிட்டு இருக்கா. பகவத் அனுகிரகம் எந்த விதத்துல எந்த ரூபத்துல எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய வயசு ஒத்த குழந்தைகள்லாம் திருவிழா விளையாடிட்டு இருக்கா. ஆண்டாள் சொல்றா இல்லையா, ஆண்டாள் பாசுரத்தை சொல்ற ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவிழா விளையாடினதெல்லாம் சொல்றா. அழகா கண்ணை மூடிண்டு கூடிடு கூடல் எல்லாம் விளையாடி இருக்கா. ஆண்டாள் சிறு வீடு கட்டி விளையாடி மீன் அப்படின்னு ஆண்டாளே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல விளையாடி இருக்கா. அந்த மாதிரி இந்த சக்குபாய், சக்குபாய் அவ பேர் அங்கெல்லாம் கமலாபாய் அப்படின்னு சொல்ல மாதிரி சக்குபாய். இந்த குட்டி சக்கு அழகா விளையாடின் இருக்கு. வீதியில ஜோரா சிறு வீடு கட்டி மணல் வீடு கட்டி எல்லாம் அடி பாடி சிரிச்சென்று விளையாடின் இருக்கு. கிராமம் பெரிய வாகனங்கள்லாம் போக, அந்த காலம் மாதிரி ஸ்பீடா போற வாகனங்கள்லாம் கிடையாது. அழகா திருவிழா வீதியில விளையாடுறது அதெல்லாம் ஒரு சுகம் தானே. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விளையாடுற குழந்தைகளுக்கு எல்லாம் கூட வளர்ச்சியே அதிகமா இருக்கு. நிறைய ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு சொல்றா. அவளே சொல்லிட்டு அவளே கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிக்கிறான், அவளே டேப்லெட்டும் கண்டுபிடிக்கிறான். அதுதான் அதிசயமா இருக்கு. நல்லா மூல வளர்ச்சி, உடம்புல பலம், புத்தி சாதுரியம், வாக்கு சாதுரியம், இதெல்லாம் மனிதர்களோட கூடி பழகி விளையாடி தோத்து ஜெயிக்கும் பொழுதுதான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம். அந்த குழந்தை அழகா விளையாடிட்டு இருக்கா. அழகா அவள் மணல் வீடு கட்டி ஜோரா அப்படின்னு விளையாடிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு ஒரு கால் வந்து இவளுடைய மணல் வீட்டை மிதிச்சு விடுத்து. இந்த குழந்தை அழகா பார்த்தா கட்டி வச்சிருக்கா, மணல் வீடை மிதிச்சு விடுத்து ஒரு கால். கோபமா அப்படி தலையை தூக்கி பார்க்கறா. ஒரு வயசான தாத்தா கையில ஒரு சம்பூரா ஏகதாரான் அதை அப்படியே வச்சுட்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா அவர் ஆனந்தமா பகவத் பஜனையை பண்ணி பாடிட்டு அப்படி நடக்கிறாங்க. உஞ்சவரிக்கும் போதெல்லாம் பஜனை பண்ணிட்டு போவா இல்லையா, நாம சங்கீர்த்தனம் அப்படி அழகா பண்ணிட்டு போறா. அந்த கவனத்திலே இவர் இந்த மணல் வீடை மெதிச்சுட்டு போயிட்டார். அவருக்கு அது பெரிய விஷயம், அவர் கவனிக்கல, வேணுண்டேவே அதை கலைக்கணும்னு கலைக்கல, மெதிச்சுட்டா கலைஞ்சு போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்கொள்ள முடியல, அதுக்கு அது ரொம்ப பெருசுதானே. குழந்தைக்கு அதோட பொம்மை அதோட விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் தானே வசதி. நம்ம எந்தெந்த வயசுல இருக்கோமோ அந்தந்த வயசுல ஒவ்வொன்றும் வசதியா தெரியறது. ஆனா எந்த வயசுலயும் பகவான் வசதின்னு தோன்றதான் கஷ்டமா இருக்கு, அதுதான் அதிசயமா இருக்கு. எல்லா வயசுலயும் வசதியானது தெய்வம் தான், நம்ம அது மட்டும் கடைசியே நிக்கிற நமக்கு. இந்த குழந்தைக்கு அந்த மணல் வீடு கிடைச்ச உடனே துக்கம் நினைச்சு அடைச்சுடுச்சோம். உடனே பார்த்து ஹே தாத்தா அப்படின்னு கத்திடுச்சோம். இவர் ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு மிதிச்சது மட்டும் இல்ல, மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க இதுக்கு அது ஒத்துக்கொள்ள முடியல. நம்ம சொல்றோம் இல்லையா, தப்பு பண்ண சாரி கேளு, நம்ம சொல்லுவோம் குழந்தைகளை கேட்டுதான் ஆகணும் தர்மம் அப்படின்னு. அதான் மரியாதை இல்லாட்டி அடிப்போம் திட்டுவோம், சொல்ல வேணா உதப்பேன் வீட்டை விட்டு வெளில போயெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்ப அதே தான் பெரியவாளுக்கு, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. அப்ப இந்த குழந்தை பாதுகாவல்னு மிதிச்சுட்டு களைச்சுட்டு போயிட்டே இருக்க, ஒரு அக்கறை கூட இல்லை, தெரியாம மிதிச்சுட்டேமான்னு சொல்ல வேண்டாமா, அது கூட கேட்காம ஒரு பெரிய தாத்தா அப்படின்னு கொடுத்து உடனே பஜனை பாடி டக்குன்னு அப்படி என்னமோ சுயநினைவு வந்த மாதிரி அப்படி கண்ணை திறந்து பார்த்தா. இந்த குழந்தை முன்னாடி வந்து இடுப்புல கை வச்சு இப்படி ஏற இறங்க பார்க்கறது, ரொம்ப வயசானவர் நல்ல சத்குருநாதன் இப்படி பார்க்கிறார். இப்படி ஆச்சரியமா தலைவர் நுஞ்சவர்த்தி மாதிரிலாம் கட்டின்னு இருக்க. எப்படி நம்ம புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ணன் பாகவதர் இருப்பார், பெரிய தாடி இல்லாம சின்ன வயசானவர், நல்ல ஒரு ஞான பழமா இருந்தா, யாரெல்லாம் பார்த்துக்கிறதும் பாக்கியவாங்க. அதெல்லாம் நிஜமாவே மகான்களை தரிசனம் பண்றது பெரிய பாக்கியம். ஆனா அவர் பார்த்துக்க சாதாரண ஜனங்களோட பாமர ஜனங்கள்ல இன்னைக்குதான் முதுகோட்ட எல்லாரும் பெருசா பேசின ஒரு காலம் ரொம்ப சாதாரண. அவர் பாட்டுக்கு கொஞ்சம் வருத்தி எடுத்துட்டு நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுங்க பெரிய மகாத்மா. அப்ப இப்படியே பாக்குறாரு, என்னடி பொண்ணே சொல்லிட்டு வந்த என்ன பண்ணிட்டு போயிட்டுருக்கள் அப்படின்னு. சிரிச்சா, நான் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அதை யார் கேட்டா, நீங்க பாட்டுக்கு நான் கட்டியிருந்த மணல் வீட்டை மிதிச்சுட்டு போயிருக்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு பாக்குறேன், அப்படியா கேட்கறது, மிதிச்சு கூட உங்களுக்கு தெரியலையா, சின்ன குழந்தை வெடுக்கெடுக்குன்னு கேட்கறது. ஆனா பயம் இல்லை, அவ தப்பா நினைச்சு பாருன்னு கவலை கிடையாது. யதார்த்த குழந்தைகள் பேசிடும், வெடுக்குன்னு கேட்டுடுத்து, அது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க. அவ சிரிச்சார், எதுவுமே தெரியக்கூடாதுதான் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கு. நிஜமாவே எதுக்குடா நாமஜபம் அப்படின்னா, தேவையில்லாதெல்லாம் தெரியாம போயிடணும், தேவையானது மட்டும் தெரிஞ்சா போதும் வாழ்க்கையில. கழுகு மாதிரி இருக்கணும், இந்த கழுகு ஆகாசம் எவ்வளவு அவசரத்தை சுத்தறது, ஆனா அதுக்கு கீழே இறை இருக்குன்னா கரெக்டா அது மட்டும் தெரியும், நேர வந்து கொத்திட்டு தூக்கிட்டு போகும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கணும். ஆகாசத்துல போய் வத்தம் விடுறது கழுகு ஒரு நதிக்கு மேல, இந்த நதியில மீன் மேல வரும்போது இந்த அலர் தெரியும் இல்லையா, அங்கே பார்த்துட்டு கரெக்டா டைம் கால்குலேட் பண்ணி வந்த அப்படி பிடிச்ச அப்படி தூக்குறது பெரிய மீன். ஜலத்துல அவ்வளவு உசலத்துல கழுகு கழுகு பாருவேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பார்வை ரொம்ப தீக்ஷண்யம் ஜாஸ்தி. அப்ப அத்தனை வசனத்திலேருந்து அது கரெக்டா இவ்வளவு தூரம் இப்படி வந்து கால்குலேட் பண்ணி தூக்க முடியும்னு வந்து தூக்கிறது. அப்ப அந்த லட்சியம், லட்சியமான வாழ்க்கை லட்சியம் இருந்து கொடுத்தனா நிறைய வழிகள் புலப்படும். இப்ப நம்ம எல்லாம் கடமையிலேயும் தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம், கடமையை பண்றதுக்கு யாரும் முயற்சியே பண்றதில்லை. நம்ம கடமையை ஒழுங்கா பண்ணணும்னு ஒரு லட்சியம் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல 1000 கோடி வழிகள் கிடைக்கும். நான் கடமைகள் சொல்றது சமையல் பண்றது, குழந்தைகளை வளர்க்கறது, துணி துவைக்கிறது, சம்பாதிக்கிறது, பணம் சேமிக்கிறது, வீடு வாசல் வாங்கறது, உடம்பை பார்த்துக்கிறது, எல்லாமே இதெல்லாம் தான் கடமைகள் சொல்றேன். கோவிலுக்கு போகிறது எல்லாமே சொல்றேன். அந்த லட்சியம் இருந்ததுன்னா, அதுல ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா நிச்சயமா பல கோடி வழிகள் உண்டு. இந்த ஈடுபாடு தான் வரும். இந்த டிவி சேனல்லாம் கையில் ரிமோட் வச்சிடும், அது படுற பாடு இப்படி பார்ப்போம், பிடிக்கல டக்குனு அடுத்த சேனல். நமக்கு பிடிக்கிற ப்ரோக்ராம் வரைக்கும் இந்த சேனல் மாத்திண்டே இருக்க முடியும். அப்புறம் லட்சியம் இருக்குல்ல, இது பார்த்தாச்சு, இது போரு, இது வேஸ்ட், இது தண்டம், இவன் உலகுவான், அது முட்டாள், நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் அப்படியே மாறிட்டே இருக்கும். இவ்வளவு மாறியாச்சு அப்பயா சரி வேண்டான்னு சொல்லி இருக்கணும்ல, தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டாவது ஒரு ப்ரோக்ராமாவது கிடைக்கும்னு ஏறணும். எவ்வளவு சேனலோ ஓடுறது, இத்தனை சேனல்லையும் சுத்தி பார்த்து கண்டுபிடிக்க கூடிய லட்சியம் இருந்தா அதுக்கு வழி கிடைக்கும்னா, அப்ப நம்ம வாழ்க்கைய சுகமா வாழறதுக்கும் சுலபமா வாழறதுக்கும் 1,00,000 கோடி வழிகள் உண்டு. வழி இல்லை, எனக்கு தெய்வம் கதவை திறக்கல, தட்டவே வேண்டாம், திறந்தே தான் இருக்கு கதவு, நன்னா ஞாபகம். சத்தியமா சொல்றேன், தெய்வம் எப்பொழுதுமே திறந்து வச்சு அனுபவம் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம கவனிக்கிறது இல்லைன்ற ஒரு குறைய தவிர அவர் சொல்லிட்டாரு, எதுவுமே தெரிய வேண்டான்றதுக்கு தேவையில்லாதது தெரியாம இருக்கிறதுக்காகத்தான் நாம அமைச்சனும். தேவையான மட்டும் தெரிஞ்சா போதும் வாழ்க்கையில், தேவையில்லாதெல்லாம் தெரியாம இருக்க வரைக்கும் மனசுல சந்தோஷம் சமாதானம் நன்னா ஞாபகம். உங்க வாழ்க்கைய சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா ஆரோக்கியமா தெம்பா வாழறதுக்கு என்ன விஷயங்கள் தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு வாழும்பொழுது சௌக்கியமா தான் இருக்கு வாழ்க்கை. நம்முடைய மூதாதைகள் ரொம்ப சௌக்கியமா இருந்தார்கள். ஏன்னா அப்ப உலகம் உங்கள் கையில்னு சொல்லலாம், உலகம் முழுக்க அவனுக்கு தெரியாம இருந்த காலம், தன்னுடைய கிராமம் தன்னுடைய தேசம் இவ்வளவுதான் தெரிஞ்சது, தன்னுடைய வாழ்க்கை வீடு வாசல் வயல்வெளி தன்னுடைய கோவில் தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய பக்தி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க உலகத்தில் எங்க நடந்தாலும் உடனே உடனே தெரியறது நமக்கு பெரிய ஒரு துரதிருஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. அவர்களுக்கு அது அதிர்ஷ்டமா இருந்தா நமக்கு இன்னைக்கு துரதிருஷ்டம் ஆயிடுச்சு. ஆனா நல்லதும் இருக்கு, உட்காந்து இடத்துல பல ஊர்கள் நடக்கக்கூடிய உற்சவம் எல்லாம் பார்க்க முடியாது, நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேவையானது தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். உலகத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தெரிஞ்சுண்டா கஷ்டம். நல்லா ஞாபகம். இவர் சொன்ன அந்த குழந்தைக்கு ஆச்சரியமா இருந்தது, இதுவுமே தெரியவானு நாம ஜபம் பண்றாள். ஆமா, அது கூட தெரியாதா, மணல் வீடு மிதிச்சது உடனே தெரியாம பண்ணிட்டேன் குழந்தை, மன்னிச்சுடு அப்படின்னு கை கூப்பி குழந்தை டக்குன்னு ஒரு மாதிரி போயிடுது. இவ்வளவு பெரியவர் மன்னிச்சுடுன்னு சாதாரணமா கேட்டுட்டான். இப்ப குழந்தை ஆச்சரியமா பாக்குறது, ஆமாண்டி பொண்ணே நீ யாரு கேட்கறது, சண்டை போடுவாருன்னு பார்த்தான், சண்டை போடுறதுக்கு சான்ஸே கொடுக்கல, நானே தான் ஆயிடுங்க முடிச்சுட்டார். பிரச்சனை அதுக்கு மேல வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, எடுத்து எடுத்து மறிச்சு மறிச்சு பேசிட்டு இருந்தா தானே பிரச்சனை. நான் தான் சரின்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை தான், நான் தான் தொந்தரவு, அந்த நான் தான் தொந்தரவையும் தொந்தரவு இல்லாம சொல்லணும். ஆமா நான் தான் என்னப்பா அப்படின்னு பிரச்சனை ஆகணும். நிறைய வீட்டுல நான் நடக்கிறது, நிறைய வீடுகள் நடக்கிற பிரச்சனையே இதுதான் காரணம். சரி இப்ப நான் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வாய முடி சும்மா இருந்தாலே பரவாயில்ல. இந்த வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருந்தது, வாழ்க்கை யதார்த்தமா பாருந்தோம். எல்லாத்துலயும் ஒரு எமோஷன் ஆகி சினிமால மாதிரி இப்படி கத்தலாம் வேண்டாம், சினிமால மாதிரி கையை வசதி ஆணையதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சாதாரணமாவே நான் ஜெயிச்சு நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லவே இருந்தேன். ரொம்ப சாதாரணமா இருந்தது, எமோஷனல் லெவல் சாதாரணமா இருக்கிற வரைக்கும் நிம்மதி. எல்லாத்தையும் ஏறிட்டு எல்லாத்தையும் பந்தப்படுத்தின அவசியமே இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமானது. அந்த குழந்தை சொன்னான், அதுக்காக மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னு எடுத்து தாத்தா சிரிச்சா. சரி என்னதான் நீ பண்ணோன்னு சொல்றாள், நன்னி அந்த இடிச்சுட்டாரு, அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுங்கோன்னு சொன்னா பெரிய வீட்டையா அடிச்சேன், மணல் வீடு தானே அடிச்சேன், பெரிய வீட்டை அடிச்சாச்சுன்னா பரிகாரம் பண்ணலாம், உன்னுடைய மணல் வீடு தானே அப்படின்னு. உடனே அந்த காலத்துல சொல்லிடுச்சு, இந்த தம்பூரா நான் உடச்சா நீங்க சும்மா இருப்பேளா? அவர் பார்த்தா சிரிச்சா, அது எப்படி உன்னை சும்மா இருப்பேன், அதே மாதிரிதான் உங்களுக்கு உங்க தம்பூரா முக்கியம், எனக்கு என் மணல் வீடு முக்கியம், யாருக்கு எது முக்கியம் அவளால தானே முடிவு பண்ணணும்னு எடுத்து. தாத்தா பாத்தா ரொம்ப புத்தி சாத்திரியமா பேசுறதே குழந்தைகள், சரி நீ உன்னை என்னதான் பண்ணணும்னு சொல்ற, என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டார். இப்படி பாசா இந்த குழந்தை இப்படி பார்த்தது, அதை கொண்டாங்கோ இதை டொனண்டாயின்னு பண்ணிட்டு தானே பெரியாம விரிச்சுட்டு போனேன், இதை பிடிங்கியாச்சுன்னா நீங்க இனிமேல் ஒழுங்கா சமத்தா இருப்பேன் இது சொல்றது, இதை பிடிங்கியாச்சுன்னா நீங்க இனிமேல் சமத்தா இருப்பேன். உடனே அவரும் பார்த்தாரு, உனக்கு வாசிக்க தெரியுமா அடி, அதே டொனண்டாயின் இப்படி தட்டிகிட்டே இருந்தா போதும் வராதா அப்படின்னு. சரி என்னமோ கைட்டி கொடுத்துட்டா தரமாட்டா பிரியவாடலாம், என்னமோ டக்குன்னு கைட்டி கொடுத்துட்டா. ஆனா குழந்தைகள் இடத்துல எல்லாருமே வசப்பட்டவர்கள், தெய்வத்துக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் வசப்படாம யாராலையும் இருக்க முடியாது, எப்படியாவது ஒரு துணி சமயமாக வசப்பட்டுடுவோம். உடனே அந்த குழந்தை வாங்கின்னு எடுத்தோம், உடனே டைம் டைம் பண்ணி பார்த்தது நல்லா இருக்கு சவுண்ட் அப்படின்னு கொடுத்து. தாத்தா பார்த்தா இது உனக்கு வாசிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா ஆமா சொல்லி தாங்கோளே. உடனே அழகா அப்படி கையை வச்சு இப்படி பிடிச்சி இப்படி வாசிச்சு, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. அவர் இப்படி பாடுறார், இது இப்படி ஆச்சரியமா பாக்குறது, அது பாடல நான் தாத்தா சொன்ன பாடுறே பண்ணேன் அப்படின்னா. இப்படி பார்த்தது இப்படி தலையை குனிஞ்சது இப்படி கடிச்சது நாக்க கடிச்சது பாண்டுரங்கா பண்டரிநாதா அப்படின்னு. நான் தாத்தா சிரிச்சார், ஏன் நீ பாடலையான்னா, அது நீங்க நன்னா பாடுற எனக்கு அப்படிலாம் வராது, அப்படி வாங்கிச்சு நினைவு பண்ண போறாய் இல்ல, எனக்கு என்னமோ அவங்க அதை வாங்கி சும்மா அப்படி வாட்சி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால கேட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே தாத்தா வாங்கிட்டா, சரி என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்ல. உடனே அது கேட்டது, என்ன இது பஜனை, என்னமோ பாண்டுரங்கா பண்டரிநாதான் சொல்ல யார் அது? உடனே அவர் சொன்னார், பகவான்டி பொண்ணே, பண்டிகைபுரத்தில் இருக்கிற தெய்வம் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வம், தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம், கேட்டதெல்லாம் தரக்கூடிய தெய்வம், ஓடி வந்து உரிமையோடு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய தெய்வம், வீடு தேடி வரும் தெய்வம், இதெல்லாம் சொன்னவன அதுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருக்கேடா? அவர் சொன்னார், அவன் எப்பெல்லாம் கூப்பிட்றான்னு போய் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் தொட்டிருக்கேடா? ஆ தொட்டிருக்கேனு. அப்படியா, நானும் தொட முடியுமா? நான் குஞ்சு பாப்பாவாச்சே, எனக்கு ஒன்றும் தெரியாது, யார் வேணா தொடலாண்டி பண்ணே. அப்படியா, நான் அவனை தொட்டு பார்க்கறதுக்கு நீங்க மாதிரி உங்களை மாதிரி அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்து. உடனே அந்த பெரியவர் தலைமையில கையை வச்சுட்டு சொன்னார், நான் சொல்றேன் அதையே நீ ஜெபிச்சுட்டு வரியா அப்படிங்க. ஓ சொல்றேனே. மற்ற குழந்தைகள்லாம் பயந்து போயிடுது, அவர் புள்ள பூச்சி பிடிக்கிற ஆள், புள்ள பிடிக்கிற ஆள் போல இருக்கு இவர் அப்படின்னு பயந்து போயிடுது. ஏய் வாடி சக்குபாய், வாடி ஆத்துக்கு போலாம், இந்த தாத்தா பதில் பயமா இருக்கு. அந்த குழந்தை சிரிச்சு, சக்குபாய் அடி எதுக்கடி பயப்பட, தாத்தா சமத்து தாத்தாவா இருக்க, அவர் அப்படிதான் எடுத்துட்டு போக முடியாது நம்மள, நான் தான் அவரை பிடிச்சு வச்சிருக்கேன் என் மணல் வீட்டை கலைச்சதுக்காக அப்படின்னு. இப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு தலைவர் கை வச்சா அது காதல சொன்னார், விட்டல் 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 இதையே சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் உன்னை தேடி அவன் வருவான், அவன் இருக்கிற இடம் தேடி நீ போவார். எப்பெல்லாம் சொல்லணும், எப்படி எல்லாம் சொல்லணும்? அவர் சொன்னார், எப்ப வேணா சொல்லு, விளையாடும் போது சொல்லு, பல் தேய்க்கும் போது சொல்லு, குளிக்கும் போது சொல்லு, துணி தேய்க்கும் போது சொல்லு, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சொல்லு. அப்படியா, எனக்கும் அவனை பிடிக்குமா, அவனுக்கு என்ன பிடிக்குமா? இப்ப சொல்லிட்டே வாயே, தானா தெரியும் அவன் எங்க இருக்கான், எங்கும் உளன் கண்ணன், எல்லா இடத்துலயும் இருக்காண்டி பொண்ணு, தூண்லயும் இருக்கான் திரும்பலும் இருக்கான், அந்த பிரகலாதன் சொன்னானே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டிருக்கு கதையெல்லாம். ஆமாண்டி பொண்ணு எங்க வேணா இருக்கான், நான் பார்க்கலாமா, நான் பார்க்க முடியுமா, எனக்கு அவன் கிடைப்பானா, எனக்கு கண்ணுக்கு தெரியுமானா, என்ன சொக்குபாயின் நீங்க கூப்பிட மாதிரி கூப்பிடுவானா, இப்படி இத்தனை கேள்வி கேட்கறது. இந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னார், நிச்சயமா நீ கேட்கற அத்தனையே நடக்கும். நீ நன்னா விட்டலான்னு சிலிண்டர் நட்டாசி பண்ணேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ அவனை கட்டி கூட போடலாண்டின்னு சத்தியம், கட்டி போட முடியும். பக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது, கட்டி கூட போட முடியும். பண்ண இது மனசுல நல்லா உட்கார்ந்து இருக்கு, இந்த பயல கட்டி போடணும்னு மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு. கேட்டுருக்கு, யசோத கட்டி போடுறாளே, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன், யசோத கட்டி போடுறாளே, அந்த மாதிரி ஆனா. அவர் சிரிச்சா, யசோத உரலோட கட்டி போட்டா, நீ நினைச்சா தூணோட கூட கட்டி போடலாண்டி பொண்ணேன்னு விளையாட்டா சொல்றார். அந்த குழந்தைக்கு மனசுல எல்லாம் நின்னா உட்கார்ந்து இருக்கு. சரி தாத்தா நீங்க கிளம்புங்க, நான் திருப்பி எப்போ உங்களை பார்க்கறது அப்படின்னு கேட்டது. நீ ஜபிச்சுண்டே வா, இன்னைக்காவது திருப்பி விட்டலன் உன்னை என்னையும் சேர்த்து வைப்பான். நீ எப்படி விட்டல் பக்தி ஆவாய், நானும் விட்டல் நாமும் ஜபம் பண்றேன், ரெண்டு பேரும் ஒரு நாள் பகவான் கூட்டி வைப்பான். நம்மள கூட்டி வச்சிருக்காரு பகவான் தானே, இல்லாடி பரிச்சயம் என்ன, நமக்கு என்ன பரிசா தெரியும். பாண்டங்கள் சங்கல்பம் எல்லாரும் கூடியிருந்து குளிர்றோம். ஆசீர்வாதம் பண்ணிட்டா கிளம்பி போயிட்டா. இந்த குழந்தை அவர் போற வரைக்கும் அதே பார்த்துட்டு இருக்கு, அவரையே பார்த்துட்டு. அவர் பெரிய சந்தூர்நாதன் அதெல்லாம் தெரியாது, அவருக்கு யார் பேர் என்னன்னு கூட தெரியல. தெருவில் நின்று இது மறுச்சு மறுச்சு பேசிட்டு இருக்கு, எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு உபதேசம் என்று போயிட்டார். அதான் குருக்கிட்ட, அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்கணும்னா அது வாழ்க்கை அப்படி பரத்தி போடும். சுயம் அனுபவத்தில் சொல்றேன், நிகராக உட்காந்துருந்து பாண்டவங்களை பத்தி தான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் இது. இன்னைக்கு உட்காந்துட்டு பாண்டவங்களா பண்டரீனாரா அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு பா. திரும்பி ஒரு 19 வருஷம் 20 வருஷம் திரும்பி பார்த்தோம்னா இப்படியே நடந்ததே, எப்படி நடந்தது அப்படின்னா குரு கிருபை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக்கு. அன்னைக்கு குருஜியமா பார்க்கலன்னா எனக்கு பாண்டவனை பத்தி தெரிஞ்சிருக்காரு. நான் போய் பண்றி பண்றது பாண்டவனை தொட்டிருக்க மாட்டேன், இன்னைக்கு நம் ஜீயர்லாம் பழக்கமே ஆயிருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் குரு கிருபை. எத்தனையோ பரமாச்சாரியில் போய் சேவிக்கணும், ஓபிலம் ஜீயர், திருக்குறங்குடி ஜீயர், வானமாமலை ஜீயர், காஞ்சி சங்கராச்சாரியர், சிங்கேரி பெரியவர், அவ்வளோ பெரியவாளை சேவிக்கிறோம். இத்தனை பேருக்கும் ஒரு பரிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா குரு போட்ட ஒரு விதை, இத்தனை பேரோட ஒரு தச்சு. அவர் விதைச்சுட்டு போயிட்டார், ஒரு பாடு அதை நெஞ்சில் விதைச்சிட்டு ஒரு பாடு போயிட்டார். அது எப்படி வளர போகிறது கவலை கிடையாது, ஏண்டாம் அவள விதைச்சது பாண்டரங்கன், விதையும் பாண்டரங்கன், வளர போகிறதும் பாண்டரங்கன், அவ்வளோதான். நம்முடைய பொறுப்புன்னு எடுத்தால் தானே டென்ஷன், எல்லாம் அவன் தானே நடத்துறான், எல்லாம் அவன் செயல், அவன் பார்த்துக்கிறான், அவன் தானே தீர்மானிக்கிறான். பிரகலாதன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கர்ப்பத்திலேருந்து எனக்கு நாராயண உபதேசம் வேணும்னு கேட்டான். பகவானே நாராயணனே நாரதனை அனுப்பினா உபதேசம் பண்ணிட்டான். பகவானே தானே எல்லா முயற்சியும் பண்றான், அத்தனை பிரயத்தனமும் தெய்வம் பண்ணி நம்மளை கரையேற்ற. குழந்தைகளுக்காக எல்லா பிரயத்தனமும் அப்பா அம்மா தானே பண்றான், அது நன்னா வளரணும். அதுபோல நாம நல்ல கதி அடையணும்னு எல்லா விதமான முயற்சிகளையும் முழு மனசா முழு ஈடுபாட்டோட பண்றது யாருன்னா தெய்வம் தான், நாம இல்லை. நம்முடைய ஈடுபாடு 1% ஒழுங்கா இருந்தாலே பெரிய விஷயம், அதுவே தெய்வம் கொண்டாடுறது. இவ்வளவு சமத்து அப்படின்னு சின்ன விஷயங்கள் ஆற்றுல குழந்தைகள் அம்மா அப்பா சொல்லி தம்ளர் தண்ணி கொண்டாப்பான கொண்டு சுட்டான், என் குழந்தை சமத்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு. அதுக்கு அப்பனையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பைசாலேருந்து எல்லா செலவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிட்டு தான், ஐயோ என் செல்ல, என் ராஜாத்தி, என் கண்ணு, ஒரு டம்ளர் தண்ணிக்கு இவ்வளோ கொண்டாட்டமா. சுவாமி அந்த மாதிரி நம்மளை கொண்டாடுற, நம்ம ஒரு துளி முயற்சி பண்ணிட்டோம்னா அப்படி கொண்டாடுற. ஆஹா 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 ஆஹா, இந்த குழந்தையுடைய நெஞ்சில பாண்டரங்கனை பண்டரீநாதனை விதைச்சுட்டு போயிட்டார். பகவான் வளர்த்துடுவோம் ஹான் அப்படின்னு தைரியமா கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தை மனத்துல நல்லா ஊறி போயிடுத்து. அதுக்கப்புறம் அவெல்லாம் விளையாட கூப்பிட்டா, என்னமோ விளையாட்டுல அந்த பிடிமானம் விட்டு போயிடுச்சு. அந்த தாத்தாவுடைய சிந்தனை சத்குருமா மார்களுடைய பலம் அதுதான். சத்குருமார்கள்லாம் அப்படி நெஞ்சத்திலே அழகா நமக்கு பகவத் பக்தி அப்படி விதைச்சு வச்சிருவாரு. அவளுக்கு அந்த பாண்டுரங்கா, பண்டரிநாதா, அந்த விட்டலா, இந்த நாமம் எல்லாம் சுகம், எத்தனையோ அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்கா, ஊருக்காரெல்லாம் சொல்லியிருக்கா, பண்டரிபுரம் இருக்கு, பாண்டரங்கன் இருக்க. ஆனா அப்பெல்லாம் அதுக்கு கிடைக்காத ஒரு மகத்துவம் ஒரு குரு வாய்மொழியா வரும் பொழுது விசேஷமா தெரியும். அதுதான் வசதி. சுவாமி ராமானுஜர் வரதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள், திவ்ய தேசங்கள், பிரபந்தங்கள் எல்லாமே இருந்தது, புதுசு கிடையாது. சுவாமி ராமானுஜர் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே 108 திவ்ய தேசங்கள் இருக்கு, ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா எத்திராசன் ஒருத்தர் வந்த உடனே எல்லார் நெஞ்சிலையும் வந்து உட்கார்ந்து 108 திவ்ய தேசங்கள் வசத்தி, திவ்ய பிரபந்தம் வசத்தி, அப்படியே ஒரு ஏற்றம் எப்படா வந்ததுன்னா சுவாமி ராமானுஜன் ஒரு ஆச்சாரியன் வர வேண்டியிருந்தது. சைத்தன்ய மகாபிரபு வரதுக்கு முன்னாடியே மகாமந்திரம் இருந்தது, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்த உடனே ஓ இதுக்கு இத்தனை பலம் இருக்கா, சரி 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 அப்படின்னு ஒரு பாவம் பிடிபட்டது. ராதாகிருஷ்ண பக்தி எவ்வளவோ வருஷமா இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஜெயதேவர் இவர்கள்லாம் வந்த உடனே இன்னும் பலம் கூடி போயிருக்கு. சாதாரண பாமர ஜனங்களுக்கும் அதுல ஒரு உத்வேகம் வந்துடுது. அதுபோல இந்த குழந்தையோட ஹிருதயத்துல பசுமாரத்தாணி போல பதிஞ்சிருக்கு. இந்த குழந்தைகள்லாம் ஓடி போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா, யாரோ ஒரு தாத்தா வந்தா அவளோட பேசிட்டே இருக்க அந்த சக்குபாய், நாங்கள்லாம் கூப்பிட்டோம் வரமாட்டேங்களா அப்படின்ட்டான். அதுக்குள்ள அப்பா பதறியடிச்சுன்னு ஓடி வந்தாங்க, வாசல்ல வந்துட்டா. யாருன்னு ஒரு தாத்தாமா, ஒரு வயசான தாத்தாமா, தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பாரு நன்னாருன்னு சொன்னாருமா, இப்படி எல்லாம் சொல்லிடுத்து. செல்டி பொண்ணே அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவாட்லாம் பேசப்படாது. நீ பெரிய பொண்ணாயிராச்சு, எத்தனை 3-4 வயசு 5 வயசு தான் குழந்தைக்கு, அதுக்கே பெரிய பொண்ணாயிராச்சு தெரிஞ்சுதா அப்படின்னு. பெண் குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு ஜாக்கிரதை, இதை அடக்கிறதுன்னு இல்லை ஒரு ஜாக்கிரதை. ஏன்னா இழகின மனசு சுலபமா அடுத்தவர்கள் ஏமாற்றும்படியான ஒரு ஹிருதயம் அவர்களுக்கு. அதனால எப்பொழுதுமே முன்ன பின்ன தெரியாதவர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது தர்மம். ஏன்னா அபிமானம் ரொம்ப சாதாரணமா வச்சிடுவான். ஏன்னா எல்லாருடைய அபிமானத்திலேயே பழகிறா இல்லையா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் குழந்தை எல்லாருடைய அபிமானம்ன்றது விரோதம் பாராட்டுறதுன்றது ரொம்ப துர்லபமா தான் வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை பண்ணி வச்சிருந்தான் அந்த காலத்துல பெரியவாள்லாம். இந்த குழந்தை எப்படி வளர்ந்துட்டு வரா, கூடவே அந்த விட்டலன் பகத்தி ரகசியமா வளர்ந்துட்டே வர, உக்காந்தாலும் விழுந்தாலும் நின்னாலும் விட்டல் நாமத்தை சொல்லிட்டு இருக்கா, மனசுக்குள்ள ஆசை விட்டலனை போய் பார்க்கணும், பாண்டவன் திருவடியை போய் பிடிச்சிடணும், பாண்டவங்கான வழிகாட்டையே விட்டலா அழிச்சுட்டு போட அவன் கோவிலுக்கு, எனக்கு நானும் உன்னை பார்க்கணும் அப்படியே ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கலாம். நிறைய பேர் பசாமண்டு பன்றிபுரம் போறவாள்லாம் பார்க்கறா, சேவிக்கிறா, யாராவது ஊர்ல பக்தர்கள்லாம் இருக்கா அப்படின்னா வாடிட்ட போய் கேட்கறா, பாண்டரங்கன் எப்படி இருப்பான், பக்தர்கள் யார் யார், எப்படி இந்த வைபவங்கள்லாம் அப்படி கேட்டுக்கிறா. கேட்டு 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 மனசுக்குள்ள இந்த பாண்டரங்கன் மேல ஒரு அபிமானம் வந்துடுச்சு. என்னுடைய தெய்வம் அப்படின்னு ஒரு சுவாதீனம், இது என்னுடையதுன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா, என் மொபைல் போன் என்னோட செருப்பு, அந்த மாதிரி உரிமை, இது என்னுடைய தெய்வம்னு ஒரு மூர்த்தி கிட்ட நம்ம மனசில் லயப்படும். எல்லா மூர்த்தியும் கொண்டாடுவோம், எல்லா மூர்த்தி மேலே அபிமானம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மூர்த்தியின் இடத்துல இவர் என்னுடைய சுவாமின்னு ஒரு தீர்மானம் வரும், எல்லா இடத்துலையும் அது வராது. நிறைய திவ்ய தேசங்கள் நான் போயிருக்கேன், ஆனால் அனந்த பத்மநாப சுவாமி வர இவர் என்னுடையவர் அப்படின்னு ஒரு உரிமை வந்துடுச்சு. அது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது, தானாவே வந்துடும். சுவாமி ராமானுஜர் எத்தனை திவ்ய தேசங்கள் எல்லா தேசங்களும் போயிருக்கா, ஆனா கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுது அப்படின்னு உடனே நேர காஞ்சிபுரம் ஐஸ்வரன் வரத இடத்துல தான் பிரார்த்திக்க சொல்றேன். ஏன்னா என் வரதன் ஒரு அபிமானம். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போனோம்னா ராமானுஜர் தானான திருமேனி சந்நிதி உண்டு. இந்த சந்நிதியில பார்த்தோம்னா ராமானுஜர் பூஜை பண்ணிட்டு இருந்தா வரதராஜனுடைய மூர்த்தி உண்டு, ஸ்ரீரங்கத்துல தானே இருக்கார். அப்ப அழகா ரங்கநாதனை தானே பூஜை பண்ணோம்னா அது தன்னுடைய சுவாமின்னு ஒரு அபிமானம் உண்டு. வடிகணப்பி ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தார், யாரான ராமானுஜரையே பூஜை பண்ணிட்டு இருந்தார், வேற யாரும் பெருசா போனலே அவருக்கு, என் ராமானுஜன் அப்படின்னு அவர் தான் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி இந்த சக்குபாய்க்கு பாண்டுரங்கன் என்னுடைய சுவாமின்னு ஒரு அபிமானம் வந்துவிட்டு, அதனால அழகாதியே தியானம் பண்றா. கூட இருக்கவள இந்த குழந்தை ரொம்ப அதிகமா பகவத் பக்தியில் ஈடுபடுறது. அன்னைக்கு அந்த பெரியவரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது குருவுக்கு நல்ல பேர் அப்பா அப்படி கொடுத்துருவாங்க. இவர் வந்ததுலேயே எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்கா, அதுக்கு முன்னாடி சாதாரணமாக எல்லாருடையும் பழகிட்டு இருந்தா, சொந்தக்காரா வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு இருந்தா, நாங்கள்லாம் ஒன்னா சினிமாக்கெல்லாம் போயிட்டு இருந்தா, இவர் வந்தார் கெடுத்தார். எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பேர் தான் அதெல்லாம், பல ஊர்கள் போகிறோம் இல்லையா. எடான்னா உருப்படாமல் போயிட்டு இருக்காங்க, உருப்பட வச்சோம்னா அது உருப்படாத கூட்டத்துக்கு பிடிக்காது. எல்லாம் பூத்தடிச்சுட்டு கும்மார் அடிச்சுட்டு தான் சுகம் தானே நினைக்கும். யதார்த்தமாக வாழறதுன்னு ஒரு முறை உண்டு இல்லையா, அப்படிதான் வாழணும்னு ஒரு முறை இருக்கு. பசங்களுக்கே பள்ளிக்கூடம் போகிறதா வேப்பங்காய கசக்க வேண்டணும், நிற்காத, உக்காரு, ஹோம்ஒர்க் பண்ணியா, அக்கம் பக்கம் பார்க்காத, பேசாத, சிரிக்காத, தூங்காத, அப்படியே பத்திட்டு வருது நமக்கு. அதே ஞாயிற்றுக்கிழமை சுகமாக இருக்குது, டீச்சர் தந்துடவில்லை ஹோம்ஒர்க் இல்லை என்னமோ நிறைய நினைக்கிறோம் இல்லையா. கட்டுப்பாடு தான் மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, ஆனால் கட்டுப்பாடு தான் ரொம்ப அவசியம். அதுதான் தேவையான, அதுதான் ஆகிறது இல்லை, அதுதான் பெரிய கஷ்டமே. எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் ஆகிறதே இல்லை, எதெல்லாம் வேண்டாமோ அது மேலே அபரிமிதமான ஒரு காதல் நமக்கு, காதல்னு தான் சொல்லணும், எல்லாத்தையும் ஒரு காதல் வந்து ஆச்சரியம். எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு அப்பா அம்மா கவலை வந்துடுச்சு, வந்து பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணுமேன்னு அவ்வளோ பெரிய கவலை வரும். அந்த காலத்தில் பால்ய விவாகம், இன்றைக்கி ராஜஸ்தான் பக்கம்லாம் பால்ய விவாகம் நிறைய பண்ணிடுவான். ஒரு வீட்டில் பார்த்தா தொந்தரவு இல்லைன்றேன் நான், இதுங்களை வளர்த்து இது 1008 எஸ்எம்எஸ் அனுப்பி நம்ம படுத்துகிற பாடு. இந்த காலத்தையா நலம் நலமறியாவை அனுப்பிச்சுட்டு இருந்தது. இந்த காலத்து கதையே வேறு, எல்லாம் போர்வையை போட்டி இப்படி உட்காந்து என்ன பண்ணுறதுல பகவானுக்கு தான் விழிச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, என்ன ஏது ஒன்றும் புரியறது இல்லை. மொபைலுக்காக வீடுலாம் ரெண்டு பெரிய தகராறே நடக்கிறது வீட்டில், மொபைல் ஃபோனுக்காக குடும்பமெல்லாம் பெரிய காலமாக இருக்குது. இந்த காலத்தை நான் பார்த்துட்டுருக்கேன் பல இடங்களில், நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இதோட பால்ய விவகாரம் பண்ணி வச்சிட்டோம்னா சரி நமக்கு வாட்சது இவ்வளவு தான் அப்படின்னு அதோட மனசு கட்டுப்பட்டுடும் பாருங்கோ. நம்ம ரேஞ்சுக்கு இவ்வளவே ஜாஸ்தின்னு தோணி போயிடும், அப்போ பெருசாக காம சிந்தனையும் வராது பாருங்க. அதுக்கப்புறம் காம சிந்தனை வரும்பொழுது தான் இவ அழகா இருக்காளா அவள் அழகா இருக்காளான்னு ஒவ்வொன்றையாக பார்க்க தோணும், சொஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டுறோம், அப்புறமா சொல்லி அனுப்புகிறோம், ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறோம், தொந்தரவே இல்லை பாருங்கோ. அப்பயே ரெண்டு பேரும் பார்த்தாச்சு, இவா ரெண்டு பேரும் பார்க்கவே வேண்டாம், அப்பா அம்மா பார்த்தாச்சு, உனக்கு இவன் இவளுக்கு நீ முடிஞ்சு போச்சு கதை. தொந்தரவே இல்லாத ஒரு காரியம் அது. ஆனால் அதில் இந்த இளம் விதவைகள்லாம் வந்தது தான் சில கஷ்டங்கள் ஆகி போயிட்டு, அதெல்லாம் தான் ஒரு கஷ்டமே ஒழிய. ஆனால் நிஜமாவே நிம்மதியாக இருந்த ஒரு காலகட்டம். அதனால தான் அந்த காலத்தை பார்த்தா பாட்டி ஒசரமாக இருப்பா, தாத்தா குட்டையாக இருப்பார், பாட்டி நல்லா சக்கச்சவேன்னு இருப்பா, தாத்தா நல்லா கணங்கரேன்னு இருப்பார், சேராத காம்பினேஷன்லாம் சேர்ந்துருக்கும் அந்த காலத்தில். ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழறது இல்லை. இன்னைக்கு 1008 பார்க்கறதுகள், பேசுறதேன்றது, அதை பண்ணுறேன் டிசைட் பண்ணுறதையோ 10 மாதம் 1 வருஷம் கல்யாணம் பண்ணியே குழந்தை கொடுத்துடலாம் போல இருக்கு, என்னவோலாம் ஆயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பிரிவாக ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தா கெடுத்துட்டோன்றதுக்கு இத்தனையும் சொல்லவேன். அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை முறை. நம்ம பெரியவாலாம் புத்திசாலித்தனமான பெரியவார்கள், என்ன அவசியம், புத்தி இல்லாதவர்கள் கிடையாது. இப்போ அப்பா அம்மா கவலை வந்து கொடுத்து, இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எப்படி பண்ணி வைக்கிறதுன்னு கவலை வந்து கொடுத்து, ஊரில் இருக்கிறவாள்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறேன், ஏன்னா ரொம்ப நல்லவளாக இருக்கா, தான் உண்டு தான் வேலை உண்டு வீட்டு காரியம் உண்டுன்னு இருக்கா, கிருஷ்ணாராமா கோவிந்தான்றது அவ்வளோக்கு ஆகாது. 4 பேரோட பழக வேண்டாமா, 10 பேரோட பேச வேண்டாமா, சொந்தக்கார வீட்டுக்கு போக வேண்டாமா, எதுவுமே தப்புன்னு சொல்லலை, இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அவளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, மற்றவாழ மாதிரி அவளுக்கு நடிக்க தெரியல பாவம், உலகத்தில் நடிக்கணும் இல்லையா. சொந்தக்கார வந்து வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்லணும், மன உள்ளுக்குள்ள அப்படியே வந்து தொலைச்சிட்டு பாருன்னு நினச்சாலும் வெள்ள ஆஹா நினச்சேன் 100 ஆயி சார், என்ன நினச்சாலும் அவளுக்கு தான் விழிச்சு வச்சுக்கோங்க. நாராயணிட்ட சொல்லுவாங்க, நினச்சேன் குறிச்சி 100 ஆயி என்ன நினச்சோம், அதை சொல்லு முதல்ல, நீ நினைச்சது அடுத்த கதை, என்ன நினைச்சது முதல்ல சொல்லு, சொல்ல முடியாது பாருங்க. ஏதோ சில சமயங்களை மட்டும் உண்மை வெள்ள வரும். உலகத்தில் நடிக்க தெரியணும், நடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை, கொச்சையான வார்த்தை நடிக்கிறது நான் சொல்றது, பழக மெத்தட்னு சொல்றோம் இல்லையா, இவளுக்கு தெரியல அது யதார்த்தமா இருக்கா, ரொம்ப பயப்படுறா. இப்ப இப்படி பொண்ணு பரிசு ஆயாச்சு, ருஜு ஆயிட்டா, கல்யாணம் அமைய மாட்டேங்கிற அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ வெளியூர்லேருந்து இந்த கிராமத்துக்கு வந்த ஒரு பையன் இவளை பார்த்தா ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, அவனா வந்தான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சம்மந்தம் எல்லாம் பேசினா, அப்போ அப்பா அம்மா கிட்ட அவனே பேசினா சம்மந்தம் எல்லாம் வாங்கியாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, கடகடகளும் நடந்துருத்து, டக்குன்னு நடந்துடும். பகவத் பக்தி பண்ணுறவாழ் விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும், அது எப்படி நடக்கும் ஏது நடக்கும்லாம் நம்ம பிளான் பண்ணவே முடியாது. சாதாரண மனுஷால போல வாழ்க்கை நடக்காது. அவளுடைய இந்த விஷயத்துக்கு சாதாரண ஜனங்கள் ரொம்ப பிரயத்தனப்படுறாலோ அந்த விஷயங்கள் பக்தர்களுக்கு ரொம்ப சல்லிசாக முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு தனியாக முயற்சி பண்ணி அதற்கான ஒரு ஈடுபாட்டோடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதபடி, ஏன்னா யோகக்ஷேமம் வகாம்யா, பகவான் அந்த உத்தரவாதம் கொடுக்குறான் இல்லையா, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாதியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம், உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உத்தரவாதம் கொடுக்குறான். எழுதியே வச்சுக்கோங்க, மாத்திர என்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் கண்ணன் நிர்வாகம் செய்கிறான்னு நினைச்சுக்கணும். மனசில் கவலை வரும்பொழுதோ சந்தேகம் வரும்பொழுதோ சஞ்சலம் வரும்பொழுதோ பயம் வரும்பொழுதோ குழப்பம் வரும்பொழுதோ அப்படி படிச்சுக்கோங்க, அவன் பார்த்துப்பான் இல்லை, அவன் பார்த்துப்பான்னு மனசில் நன்னா ஊறி போயிடுத்துனா கவலைப்பட வேண்டிய அவசியம். ஆனால் கவலை வருது மனசில், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவன் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகாது. கடகடகடன் ஏதோ கனவு மாதிரி நடந்துடுத்து ஆண்டாள் கல்யாணம் அப்படிதான் நடக்கிறது. ஆண்டா சொப்பனத்தை என்னெல்லாம் பார்த்தாலும் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினா. அன்னைக்கு அவ கண்ட கணா இன்னி வரைக்கும் ஆடிப்பூர உற்சவம்னா கோலாகலமா இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. யார் வீட்லயே உலகத்துல எந்த புருஷனும் தன் பெண்டாட்டியோட பர்த்டேவை இவ்வளவு கோலாகலமா கொண்டாடி நான் பார்த்தது இல்லை. ரங்கமன்னார போல சும்மா கலக்கறா இல்லையா, என்ன பந்தல். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பர்த்டே கூட அப்படி கொண்டாடவும் தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் பிறந்த நாள் அப்படின்னா எத்தனை சின்னங்கள், எத்தனை கோலாகலம், என்ன பந்தல், ஆச்சரியமா இருக்கு. லோகத்துல புருஷன் எப்படி இருக்குன்னா ரங்கமன்னார் போல இருக்கணும். அதுக்கு பொண்டாட்டி போதமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே இருந்தாங்க நடக்கும். அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு வசதி. அதுபோல இவளுடைய கல்யாணம் நல்லபடியா நடந்துடுத்து. அப்பா அம்மாலாம் சொன்ன பார்த்து பக்குவமா நடந்து கோடி பொண்ணே சமத்தாரடி. சரிப்பா, நிறைய விட்டல் விட்டல்லாம் சொல்லிட்டு இருக்காத, பக்தி மனசோட இருந்தா போதும். சரிப்பா விட்டலா அப்படின்றா. அப்பா சொன்ன இதைத்தான் சொல்றேன் நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் கூட பக்தி உண்டு, அங்கே போய் விட்டல் விட்டல் அவளை விருப்பேற்றின் இருக்காதேன்னு. ஏன்னா மனுஷாளுக்கு சில பேருக்கு இந்த பகவன் நாமத்தை கேட்க முடியாது, அவளுடைய பாபத்தினால தெய்வங்களுடைய நாமத்தை கேட்க முடியாது, சகஸ்ரநாமத்தெல்லாம் கேட்க முடியாது. இப்படி இரிட்டேட் பண்ணும். ஏண்டா அப்படின்னா அந்த பாபத்தினுடைய பலம் அது. அதுக்கப்புறம் தானே சொல்ல வரதுக்கு, வால்மீகிக்கு சொல்ல வரலன்னு ராமான்னு கேட்டார், ஆனால் சொல்ல வரல. சில பேருக்கு கேட்கவே வராது. சில இடங்கள்லாம் எங்கேயாவது உட்காந்து நம்ம சுவாமி பாட்டோடைய சோங் எடுத்தா சார் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுறீங்களா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்களோ. நிறைய விஷயங்கள் உண்டு சிலதெல்லாம் நம்மள இந்த மாதிரி பண்ணுறோம் வச்சுக்கோங்க. சில சமயத்தில் வெள்ளிக்கிழமை வந்தால் ஃபுல் வால்யூமில் வச்சு பக்கத்து வீட்டில் இருக்க பயமுறுத்தக்கூடாது பக்தின்னு சொல்லி. பக்தி எந்த அளவுக்கு இருக்கணுமோ, எந்தெந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு இருக்கு. இப்போ நான் ரகசியம் மைக் ஆஃப் பண்ணி பேச முடியாது, இப்போ சவுண்ட் இருந்தால் தான் கேட்கும் எந்தெந்த விஷயங்கள் எப்படின்னு. இப்போ அப்பா சொன்னால் எல்லாம் கேட்டுண்டா, எப்படி இருந்தாலும் விட்டலன் கூட இருக்கான்னு நம்பிக்கை அவள் கிளம்பி போயிட்டான். நிஜமாகவே பெண்களுக்கு பக்தி ரொம்ப அவசியம். ஆனால் கல்யாணம் ஆகி போகும்போது முன்ன பின்ன தெரியாதவா தான், அதற்கும் பழக்கமே இல்லாதவா தான், கணவனாக இருக்கட்டும் மாமியாக இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும், பழக்கப்பட்டவாளாகவே இருந்தாலும் கூட அவள் வீட்டு பாட்டு பொண்ணா நுழையும் பொழுது கதை வேற தான். நான் பார்த்துருக்கேன், சொந்த மாமா பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணியிருப்பா, சொந்த அத்தை பொண்ணை தான் குடும்பத்தை பார்த்து எனக்கு இதுதான் வேணும்னு ஒத்த காலம்னு கல்யாணம் பண்ணியிருப்பா. மாட்டு பொண்ணா வந்தோன்னு அப்படியே உள்டாக்கது. நிறைய வீடுகளை நான் பிரத்யக்ஷமா பார்த்துருக்கேன், அதிசயமா இருக்கும். சொந்த மாமா பொண்ணு தானே அப்படின்னா அதெல்லாம் நடக்காது, சகோதரன் தானே சகோதரி பொண்ணு தானே எல்லாம் அப்ப எல்லாம் மறந்து போயிடும், அப்படியே தலைகீழா மாறி போயிடுறது, அதிசயமா இருக்கு. போயா சிவபக்தி நாம சிவன் விட்டலன்ற ஒரு நம்பிக்கையில போயிட்டா. பாண்டரங்கன் இருக்கான், பண்டரிநாதன் இருக்கான், அழகா போயாச்சு. அவ அப்பா அம்மாவுக்குலாம் பெருசா கல்யாணத்துல பிடிக்கல, இந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கெல்லாம் இவனுக்காக ஒத்துனுட்டான். வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிச்சாச்சு மாமியார், என் பிள்ளைக்கு அப்படி சீர்சனத்தி பண்றேன்னா அத்தனை பொண்ணுகள் லைன்ல நின்னா என்னமோ அவன் உன்னை பிடிச்சு கொடுத்தோன்னா அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்தேம்மா அப்படின்னு. இந்த பிள்ளைய வேண்டாம் பல பெண்கள் ஒதுக்கி தள்ளி வச்சிருக்கான். ஆனா சொல்லிக்க வேண்டியதுதானே, ருஷியத்துக்கு அப்படி ஏற்றம் கொடுத்தாதானே அதுக்கு விலை உண்டு. இப்படி எல்லாம் சொன்னா உடனே சக்குப்பா சொன்னா என்னுடைய பாக்கியம்மா அப்படின்னு. அவளுக்கு அது கோவம், அப்ப எனக்கு என்ன துர்பாகியமா அப்படின்ட்டா. சரி அவ பார்த்த அவள் பேசினா பிரச்சனை, பேசாம இருந்தா அகம்பாவின்றா, பேசினா ரொம்ப திமிரு ஜாஸ்தின்ற. உலகம் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா அவள் எல்லாத்தையும் விட்டலன் திருவடிகளை போட்டு, விட்டலா எனக்கு ஒண்ணும் தெரியாது, இத்தனை நாள் நீ அங்க வச்சாய், இப்ப இங்க இருக்கிற. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதமா இருக்கு. எந்தெந்த சமயத்துல தெய்வம் நம்மளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறது. மார்ஜார நியாயம், பூனைக்குட்டி நியாயம், பூனைக்குட்டிய தாய் பூனை ஒவ்வொரு இடத்த கொண்டு வைக்கிற அந்த மாதிரி தெய்வமும் நம்மளை ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு இடத்துல வச்சு வச்சு இன்னைக்கு இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கு. நாளைக்கு எங்க வைக்கிறதோ தெய்வத்துக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு தெரியும். அவள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான், நாமஜபம் பண்றான். ஆரம்பத்துல அவள் புருஷன் ரொம்ப ஆசையோட இருந்தான், உனக்கு என்ன வேணும், நீ கடைசி என் பாக்கியம், நீ நல்ல பக்தை, ஒன்ன மாதிரி ஒருத்தி தான் வேணும் எல்லாம். அந்த ஆசை ஆறு மாசம் மோகம் 30 நாள் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் கதையே வேற. கல்யாணம் ஆனவுடனே பெண்டாட்டி கையில சூடு பட்டுதுன்னா பர்னாலோட அலைவான். கொஞ்சம் வருஷம் ஆயாச்சுன்னா அறிவு இல்லை, கண் இல்லை. அதுக்கப்புறம் அவள் அர்ச்சனை வேற மாதிரி வரும், அவ்வளவுதான். அது மாத்த அப்படிதான். முதல்ல காலில் முள்ளு குத்தி எடுத்துன்னா முள்ள திட்டுவான், ஒரு 6 வருஷம் ஆகியாச்சுன்னா பொண்டாட்டியை திட்டுவான், அவ்வளோதான். முள்ளு மேலே இருந்த கோபம் பொண்டாட்டி மேலே மாறும், அவ்வளோதான். அதே தான் பொண்டாட்டிக்குன்னு வச்சுக்கோங்க. புருஷன் சொல்லிடுறான், ஸ்திரீகள் சொல்றதில்லை, சில செய்யும் அதையும் தாண்டி சொல்லவும் சொல்லிடுறான். அப்போ அவள் சுதந்திரத்தை பொறுத்திருக்கு. இப்படி கொஞ்ச நாள் அப்படி எல்லாம் கசக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இவள் எப்பொழுதும் போல யதார்த்தமாக தான் இருக்கு. அமாமியாருக்கு அவளை பிடிக்கலை, நாத்தனாருக்கு அவளை பிடிக்கலை. அந்த காலத்தில் இந்த யந்திரத்தில் தான் அரைக்கணும் எல்லாம், உட்காந்து அரைக்க சொல்கிறா. இப்படியும் அரைக்கிறா, யந்திரத்தில் அரைக்கிறா, எல்லாம் விட்டல் நாமத்தை சொல்லிட்டு. அது எவ்வளோ வேலை கொடுத்தாலும் முகம் சுடிக்காமல் வேலை செய்யும், அது பெரிய கஷ்டம் பாருங்க. இந்த காய் காய்க்கிற மரம் கல்லடிப்படுவது தான், அது நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. அது அவ்வளோ வேலையும் கொடுக்குறான், அவன் பாட்டுக்கு அந்த விட்டலன் பலம். அதுக்கோசத்தில் பேய் மாதிரி வேலை பண்ணுறான், எல்லா எல்லா வேலையும் கொடுக்குறான், எல்லா வேலையும் இவன் பண்ணுறான், ஆனால் பேய் மாதிரி வேலை பண்ணுறான் அப்படின்றான். சாப்பிட உக்காந்த சாப்பிட விட மாட்டேங்கிறான், அதை சாப்பிட இதை சாப்பிட பழைய சாப்பிடலாம் சரி. விட்டலன் என்ன பக்குவப்படுத்துறான், எது வர்றதோ பகவானுக்கு தெரியும், அது கஷ்டமோ நஷ்டமோ சரியோ தப்போ பகவானுக்கு தெரியாமல் நமக்கு ஒன்று நடக்காது. அதனால் யார் மேலேயும் கோபம் வேண்டாம், யார் மேலேயும் விருப்பம் வேண்டாம், நம்முடைய துன்பத்துக்கு அவர்கள் காரணம்ன்ற அபிப்பிராயமும் வேண்டாம். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை யத்யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம். குலசேகர ஆழ்வார் சொல்றார், என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி எது எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், எப்பொழுதும் முன்ஸ்மரணை எனக்கு இருக்க, உன்னையே நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால் பெருசாக மனசில் அழட்டிக்க வேண்டாம், நான் அவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாள், இவளுக்கு இறக்கமே கிடையாது, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உங்கள் மனசை நீங்கள் லேசாக வச்சுட்டேன்னா இது பாதிக்காது. உங்கள் மனசை கனமாக்கின்றனா உங்களை தான் பாதிக்க போகிறது. நீங்கள் லேசாக லேசாக அவள் எவ்வளவு சொன்னாலும் இந்த எருமை மாற்ற மேலே மழை பெஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். பக்தியே எதுக்குன்னா அதுக்கு தான், எதுவுமே பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக எப்படி வேணா இருக்கா அர்த்தம் இல்லை, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சும் நல்ல பெயர் இல்லை, கெட்ட பெயர் உண்டாகிறது அப்படின்னா சரி அப்படின்னு போயிட்டு இருக்கணும். அது மேலே பிரிச்சாத மனசை ஏற்றிக்க வேண்டிய அவசியம். குருஜி அம்மா எனக்கு முதல் முதல்ல சொன்ன பாடமே அதான், மனசில் எதையும் ஏற்றிக்காதரா, மனசில் எப்படியெல்லாம் சொல்லுவார். ஆனால் எனக்கு புரியது, ரொம்ப வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க, மனசில் எதையும் ஏற்றிக்காதரா, நாமஜபம் பண்ணுறாங்க. மனசில் எப்படி எதையும் ஏற்றிக்கா, மனுஷன் தானே, எனக்கு மனசு இல்லையா, சொல்லுவாங்க எனக்கு ஒரு மனசு இல்லையா, நான் கேட்க குடிமே எனக்கு ஒரு மனசு இல்லையா, எப்படி ஏற்றுக்காமல் இருக்க முடியும்னு. அது புரியும்டா நாமஜபம் பண்ணிடுவார். நான் சார் என்னத்தை புரியவர்கள் வயசு தான் முடியும்னு, அம்மா சார் வயசு முடிஞ்ச அளவு புரியட்டுமே அப்படின்னு தான். சத்தியம் மனசில் ஏற்றிக்காத வரைக்கும் எதுவுமே நம்மளை பாதிக்கா. பக்தியே இருக்குன்னா இந்த மனசை லேசாக வச்சுக்கிறதுக்காகத்தான், கனமாக வச்சுக்காது, கனமே வேண்டாம். கனமான ஒரு பொருள் அப்படின்னா பகவானை மட்டும் வச்சுப்போம், மனசை லேசாக வச்சிருந்தோம், பேப்பர் வெயிட் மாதிரி பாண்டவங்களை கொண்டு மேலே வச்சிருந்தோம், அவ்வளோதான். மனுஷாவை கொண்டு வச்சிங்கன்னா அவளை வேற சுமக்கணுமா, தலையெழுத்தான். இவா வெள்ளேந்து பேசுறதே சகிக்கலை, இவாளை பார்த்தாலே பிடிக்கலை, இதை வேற பத்திரமா மனசில் வச்சிருந்தா அவன் மூஞ்சும் மூக்கும் மொழியும் அவன் வார்த்தை செக் அப்படி, எதுக்கு இதை போய் கஷ்டப்பட்டு நினைக்கணும். எங்களோட கேள்வி இவ்வளோதான், இதுதான் நன்னா இல்லை, பார்க்க சகிக்கலை, வார்த்தை கேட்க முடியாது, காதில் ஈச்ச காட்சி ஊத்துறா போல இருக்கு. அப்புறம் அதையே ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி உங்கள் காதில் நீங்களே அவள் ஒரு தடவை தானே ஊற்றினான் ஈயத்த காட்சி, நீங்கள் 1000 ரூபா ஊற்றிக்கணும். அவள் ஒரு தடவை முகத்தை உருந்து இப்படி வச்சுடா, நீங்கள் 1000 ரூபா ரிப்பீட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஏன் பார்க்குறேன், ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுமா, பாண்டவனை பாருங்கோ, வைகுண்டபதியை பாருங்கோ, ரங்கநாதனை பாருங்கோ, திருப்புள்ளாறு ஜெகநாதனை பாருங்கோ, காஞ்சி வரதராஜனை பாருங்கோ, பார்க்கறது எவ்வளோ அழகான திருமுகங்கள்லாம் இருக்கு, அதை விட்டுவிட்டு இவாளுடைய முகத்தை ஏன் நினைக்கணும், என்ன அவசியம் இருக்கு. இவன் எவ்வளவு தானே சிறு சிறு விழறாளா, சீறி விழறாளா, அசிங்கப்படுத்துறாளா, இவாளை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அந்த இடத்துல பாண்டங்களை வச்சுருந்தோம், இவ்வளோதான் சொல்லணும். இவளை தூக்கி அப்படி வச்சிருந்தோம், அவனை தூக்கி வச்சிருந்தோம், ரொம்ப சுகம் சுலபம், முடியாத காரியமெல்லாம் கிடையாது. நம்ம அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நம்முடைய ஹிருதயத்தில் அவளுக்கு இடம் கொடுத்து வைக்கிறோம். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா இவாளுக்கு அந்த முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும் இல்லையா. இப்போ டிவியில் ஒரு சேனல் பார்த்தா மற்ற சேனலில் போய் ஓரம் தள்ளிடும் இல்லையா, அவ்வளோதான். பாண்டங்களை வச்சுட்டு இருக்கோம், மற்ற ஓரம் தள்ளிடும். அவள் மனசில் பாண்டங்களை வச்சுட்டான், ஆனால் அவளுக்கு பிடிக்கலை. இவன் எது வந்தாலும் தைமேனு இருக்கா, அடிக்க ஆரம்பிக்கிறா, சரி அதையும் பொறுத்துனுட்டா. வீடு வாசல்லாம் பெருக்கிறா, ஒவ்வொரு பக்கம் பெருக்கிட்டு போறான், இன்னொரு பக்கம் மாமியார் அடி குப்பை போட்டுட்டே வரா, பின்னாடியே நாத்தனா திட்டின்ண்டே வரா, யார் குப்பை போட்டா, வீட்டை பெருக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா, உன்னெல்லாம் வீட்டில் என்னதான் சொல்லி வளர்த்தாலும் உடனே அப்பா அம்மா பெண்களை சீக்கிரத்தில் கோபமடைய செய்யணும் ஒரே வழி அவள் பிறந்தாத பற்றி பேசினா போதும். ஆண்களுடைய பெரிய பிரம்மாஸ்திரம் அதான், அங்கே தொட்டா போதும் 1000 வோல்ட் மின்சாரம் தூக்கி அடித்து பஸ்மம் பண்ணிவிடும். எல்லாம் மகாகாளி உக்ரகாளி ஜெய் காளி தான் மா காளி தான் எல்லாம் திரௌபதி தான் கூந்தலை பிரித்தா தான் முடியவே மாட்டான். அதுதான் பிரச்சனை. ஆண்களும் அதுதான் சொல்லுவா, இவாளுக்கு அதுதான் ஆகாது, அவாவாளுக்கு அவாவா குடும்பம் அவாவது வசதி தானே, அது சரி தப்புன்னு சொல்லவே முடியாது, அது நியாயம் தானே. அந்த மாதிரி எல்லாம் சொல்றா. அதுக்கும் இவ தேமேன்னு விட்டலன் நாமத்தை ஜபிக்கிறா. அதாவது ஒரு ஸ்திரீ எப்படி வாழணுன்றது சக்குபாயினுடைய வாழ்க்கை, அதாவது இப்படி கஷ்டப்படுத்துறான்றதுக்கான சொல்ல வரல, அந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம். சில பேருக்கு வெளியில கஷ்டம், சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே கஷ்டம், இவளுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விதமான கஷ்டமும் வருது, எல்லாத்தையும் கொடுத்துக்கிறா. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ஸ்னேகே சமாதா சயனேஷு வேஷா ரூபேஷு லக்ஷ்மி சமயா தரித்ரின்னு அப்படியே இருக்கா. வீட்டு வேலைகள் அவ்வளவு இழுத்து கொண்டு பண்றா, அக்கம் பக்கத்துல யாருடையும் இவா பேச விட மாட்டேங்கிறா. உடனே அவள்லாம் பேசுறது இல்லையே அப்படின்னு மாமனார்கிட்டயோ மாமியார்கிட்டயோ நாத்தனார்கிட்டயோ கேட்டா, அகம்பாதி எங்ககிட்டயே பேசுறது இல்லைன்றான். இவ மேல ஒரு பாவம் இல்லை, ஒரு பழி, ஆனால் ஊர் முழுக்க அவளை பற்றி தப்பு தப்பாக பேசுறது. பரதன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் இல்லையா கஷ்டப்பட்டு, ஒரு பாவம் அவன் பண்ணலை, ஆனால் எல்லா பழியும் அவன் மேலே விழுந்தா போலே, எல்லா பழியும் அவன் மேலே விழறது. ஆனால் அத்தனையும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஜெயிக்க. நாமஜபம் நம்முடைய மனசை அவ்வளவு அழகாக பக்குவப்படுத்தும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாமஜபம் பண்ணுவோம் நாமஜபம் பண்ணுவோன்னு சொல்கிறோன்னா, அதுபோல மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மருந்து வேறு எதுவும் இல்லை. வியாமோக பிரசம ஔஷதம் அப்படின்ற குலசேகரால் தான் பெரிய ஔஷதம் இது, மனசுக்கு நல்ல மருந்து. என்னரு மருந்தே என்னை நீ காப்பாற்றுன்னு பாடும் இல்லையா, எதுக்குடானா மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய மருந்துன்னா பகவன் நாம சங்கீர்த்தம். யார் எப்பேற்பட்ட காயத்தை மனசுல பண்ணாலும் அதை குணமாக்கக்கூடிய சக்தி நாம ஜபத்துக்கு உண்டு. கணவனுடைய வார்த்தையோ மாமியாருடைய செய்கையோ கூட பிறந்தாவாளுடைய நம்பிக்கை துரோகமோ இல்லை முன்ன பின்ன தெரியாதவள் சொன்ன ஏச்சு பேச்சுக்களோ எப்பேற்பட்ட மனசினுடைய வலியா இருந்தாலும் அதுக்கு ஒரே மருந்து நாமஜபம். சின்ன வயசுலேருந்து இருக்கலாம், நடு வயசுல வந்திருக்கலாம், தெரிஞ்சோ எதுவாக இருந்தாலும் மனதினுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு காயம், நாவினால் சுட்ட வடு, மற்றெல்லாம் வெளியில் போட்டுடலாம், காயின்மெண்ட் எல்லாம் போட்டுடலாம், சரி பரவாயில்லையே அப்போ கம்மியாயிருக்கே பரவாயில்லையே 4 பேர் சொல்ல முடியும். மனசுடைய காயம் வெள்ள சொல்லவும் முடியாது, அது அப்பப்ப திடீர்னு புண்ணாயிடும், மறைஞ்சு போயிருக்கும், மறந்து போயிருப்போம், திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன சண்டையில அந்த பழைய புண்ணு கலரிடும், அது உள்ள அப்படியே போட்டு ரணகாலம் பண்ணிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மருந்து நாம வச்சுக்கோம், நல்லா ஞாபகம். எந்த ஜாதியமான இருக்கிற எல்லாருக்கும் மனசும் உண்டு, எந்த மதத்துக்காக மனசும் உண்டு, பணத்துக்கும் மனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம்ன்றது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், மனசுக்கு பெரிய பணக்காரனும் தன் மனசுக்கு இதமான விஷயங்களை தான் தேடிட்டு இருக்கான். சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயசானவா இருக்கட்டும், படுத்த படுக்கையா இருக்க முடியாதவர்கள் எத்தனை பேர், வயசானவா முடியாம இருப்பான், இப்ப சொல்லுவா எனக்கு அவளை பார்க்கணும் இவாளை பார்க்கணும் அப்படின்னு. எதுக்குடா அந்த மனசுக்கு ஒரு சமாதானம், இவாளை பார்த்துட்டோம் அவ குரலை கேட்டுட்டோம்னா ஒரு சமாதானம். இப்ப கை குழந்தையெல்லாம் இருக்கும், வேலைக்கு போற அம்மாவோட கை குழந்தையெல்லாம், அது அம்மா வரா குழந்தை அப்படின்னா அந்த சப்தத்தை கால் அப்படி உதைக்கும், அந்த சப்தத்தை கேட்டு உதைக்கும், அதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அம்மா அவ்வளோ நேரம் இல்லை, இப்போ ஆஃபீஸே வந்தாச்சுன்னு ஒரு குதூகலிக்கிறது பாருங்க, அந்த ஒரு சந்தோஷம். அப்போ அந்த மனசுக்கு ஒரு ஹிதம் நாம வச்சுப்போம், நன்னா ஞாபகம். எந்த மனசு எப்போ காயப்படும் தெரியாது, அந்த காயம் எப்போ நம்மளை அழவிடும் தெரியாது. ஏதோ டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்ப்போம், அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி நம்ம மனசில் ஒரு காயத்தை கொண்டு வரும். அப்போ நாம ஜபம் தான் 24 மணி நேரம் எப்பெல்லாம் தோன்றதோ நாமஜபம் பண்ணிட்டே வாங்க. அது விஷ்ணுனுடைய நாமஜபம் நிச்சயமாக மனசுக்கு நல் மருந்து, செலவில்லாத மருந்து. எப்போ வேணால் போட்டுக்கலாம், எவ்வளவு போடலாம், அப்படியே ஒரு மனசில் ஒரு சமாதானத்தை கொடுத்துரும், இந்த காயத்தை அப்படியே மாற்றி விட்டுரும். இந்த உடம்புலலாம் ஏதோ தீ காயம் பட்டு அப்படி எரிஞ்சுதுன்னா உடனே சாங் காது பட சில்லுமட அப்பாடா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த ரணத்துக்கு சுகமான மருந்து பகவன் நாம சங்கீர்த்தன். பிப மனக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். குலசேகராவல் தான் முகுந்த மாலாசுரம், ஏ மனசே கிருஷ்ணாண்ட திவ்யமான ஔஷதத்துல நிறைய குடி அப்படின்ட்டு. எல்லா குடும்பத்தையும் பிரச்சனைகள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, கவலைகள் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, என்னமோலாம் இருக்கு. நம்ம கண்ண இருக்க நமக்கு வேண்டப்படுறா கஷ்டப்படுறா. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து பகவன் நாம சங்கீர்த்தனம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அவ அதையே தான் பஜனை பண்றா. ஏன்னா சமயத்தை நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அந்த தவறுலேருந்து வெளில வரணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் சக்குன்னு வெளில வர முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப நம்ம பண்ண தவறையே இந்த உலகம் குத்தி 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 காட்டும். சுட்டி காட்டுறது வேற, குத்தி காட்டுறது வேற. குரு சுட்டி காட்டுறா, மற்றவா குத்தி காட்டுறா. ஆனால் நம்ம குரு சுட்டி காட்டுறதா குத்தி காட்டுறதா தோன்றும். சுட்டி காட்டுறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறா. அந்த நாமச்சம் என்ன பண்ணணும், எல்லா விதமான கவலைகளையும் மனசினுடைய எல்லா விதமான பாதிப்புகளையும் மாற்றக்கூடிய பலம் நாமஜபத்துக்கு உண்டு. அப்படி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப பேசுறது இல்லை, ரொம்ப களைச்சு போய் படுத்துடுறா. வீட்டு வேலைகள் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாம வேலைகள். அவள் புருஷனோட ஏகாந்தமா இருக்கும்பொழுது அவள் உடம்பு ஒத்துழைக்கல, அது அவனுக்கு கோபம். அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இல்லையா, இவள் என் மனைவி, இந்த சரீரம் என்னுடையதுன்னு ஒரு அபிமானம், ஒரு ஆணாதிக்கம். அது மாமியாருக்கு இவன் மத்தியானம் முழுக்க தன் வேலைகள்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுக்கு ஒரு ஈர்ப்பு, இந்த அந்தந்த உடம்பு மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. குழந்தை முதற்கொண்டு அப்பா அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கைகள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. வீட்டில யாராவது வேலைக்காரங்க வராங்கன்னா அவ இந்த டைம் டீ குடிப்பானா, அந்த டைம் டீ கொடுக்கணும் அவ கோச்சிக்கிறான். அதிசயமா இருக்கு, டீ கொடுக்கணும் நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கு கோச்சிக்கிறா இல்லையா. அவர் பாத்திரத்தை வைக்கும்போது நமக்கு தெரியுதான் டீ கொடுக்கல டைம் ஆயிடுது மறந்து போயிடுது அப்படின்னு நமக்கு தோன்ற, புரிய வச்சுடுறா இல்லையா. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு. இவாளோட போராடும் பொழுது உடம்பு களைச்சிட்டானே போயிடுறது, அப்ப அவனுக்கு பிடிக்கல இவளுக்கு பிடிக்கல, இதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன தைரியம், அசாத்தியமான தைரியம். இங்கேன்றா தைரியம்னா நாமஜபம். இந்த காலத்து மாதிரி எனக்கு பிடிக்கல போடா அப்படின்லாம் கிளம்பி வர முடியாது. அந்த காலத்துல டைவர்ஸ் தரேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லாம கொள்ளாமலாம் போக முடியாது. ஆனால் குடும்பமானம் பாப்பா, அப்பா அம்மாவுடைய கவலைகள் பாப்பா. சரி நம்ம போயிட்டோம்னா நம்ம தங்கைகள்லாம் இருப்பாள், சொந்தக்காரன் ஊர் பேர்லாம் கெட்டு போயிடுமே, நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த சகிப்புத்தன்மை அதை நிறைய அட்வான்டேஜாக இருக்குது. கஷ்டப்படுத்துகிறான் இப்போ எதுக்கும் கவலைப்படலாம். ஒரு பக்கம் மாமியார் குப்பை போடுறான், கிருஷ்ணன் லீலையை நினச்சிக்கிறான். சாப்பிடும்போது எந்த தட்டி விடுறான், தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்னும் பொழுதுனில் தட்டி பறிப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணனில அனுபவிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, உட்காந்து கதை கேட்கலாம் ஹா சூப்பராக இருக்கேன்னு. அதே மாதிரி யாராவது நம்ம கிட்ட வெறுப்பில் பண்ணும்பொழுது கூட அதில் கிருஷ்ணனில ரசிச்சோன்னா சத்தியமாக அவனை நிற்க வச்சு சேவிக்கலாம். அந்த பாவம் வரணும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டு மின்பம் தோன்றுதடா நந்தலாலா. என்ன அனுபவம் பாரதியா இருக்கு. தீனா வரும் இந்த தீ மட்டும் இல்லை, மனுஷர்கள் கேவலப்படுத்துற அந்த தீ வரைக்கும் நின்னை தீண்டு மின்பம் தோன்றுதடா நந்தலாலா. அவள் எல்லாத்தையும் அப்படி பழகிக்கிறான். எனக்கோ ஒரு நாள் அவன் மாமியார் ஏதோ நல்ல பழிக்க பழிக்க கரண்டியை காய்ச்சி ஒரு சூடு இழுத்துட்டான் காலில், விட்டலான்னு கத்திட்டான். அப்படி கத்தும்போது கூட கண்ணில் கண்ணீர் வருது. நீ எப்படா காட்டு தீயை குடிச்சாய், இந்த சூடே எனக்கு தாங்க முடியலையே விட்டலான்னு கத்தடா. தேகு பன் துகாராம் பிறந்த இடம் சன் துகாராம், அங்கே ஒரு பாண்டரங்கன் உண்டு. அந்த பாண்டரங்கனுக்கு துக்காராமுடைய மனைவி சுட சுட பாலை கொடுத்துட்டா, நேரடியாக கொண்டு வாயில வச்சுட்டா சுட்டுடுத்து. இன்னைக்கும் அந்த சுட்ட தழும்பு உதட்டில் அப்படியே இருக்கு, பார்க்கும் மனசு பதறும். ஊத்துக்காடுன்னு ஒரு இடம் உண்டு, ஊத்துக்காடு வேங்கட கவி, ஆடாது அசங்காது வாக்கண்ணா அந்த மாதிரி நிறைய பாட்டு உண்டு இல்லையா, அலைப்பாயுதை நிறைய கிருஷ்ணகானம். அந்த இடத்துல போனோம்னா கிருஷ்ணனுடைய கால் முழுக்க அந்த காளியன் கடிச்ச தழும்பு இருக்கும், பார்த்தாலே மனசு பதறும். ஐயோ இப்படி கடிச்சுட்டான்னு படுபாவி அப்படின்ட்டு. அவளுக்கு அந்த மாதிரி தனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே கிருஷ்ணனிலேயே நினைச்சிருந்தே, ஐயோ கிருஷ்ணா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாய் அப்படின்னு நினச்சிக்கிறாளாம் மனசு முழுக்க. நாத்தனார் ஏதான திட்டினா கூட ஏதோ கோபி திட்டுறான்னு நினச்சிக்கிறாளாம். சுத்தி வர அவளுக்கு எல்லாமே இந்த பாகவதம் கிருஷ்ணலீலா இதுக்கு இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, யாராவது நம்மளை அவமானப்படுத்தும் பொழுதோ கேவலப்படுத்தும் பொழுதோ நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் வாழ்க்கை நடக்கும் பொழுதோ இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சுண்டு கிருஷ்ணனிடத்துல மனசை கொடுக்கறதுக்காகத்தான் இவ்வளவு. அதுக்காகத்தான், ஏன்னா கஷ்டம் இல்லாம யாரும் இல்லை, பிரச்சனை இல்லாம யாரும் இல்லை, வியாதி இல்லாம யாரும் இல்லை, தொந்தரவு இல்லாத குடும்பம் இல்லை. இதை தாண்டிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை தாண்டிதான் வாழணும், வேற வழி இல்லை. அதை தாண்டி வாழறதுக்காகத்தான் பக்தி, நாமஜபம், சத்சங்கம் எல்லாமே ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு. மந்திரி கிணவெல்லாம் கூண்டு போயிட்டா, பேய் ஓட்டுறாரு. என்னத்த பேய் ஓட்டுறது? ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருந்தா ஓட்டலாம். பிடிச்சிருக்கிறது கிருஷ்ண பேய், விட்டலன் மகத்பூதம் அப்படின்றா. சகசிரநாமத்தில் பகவானோட திருநாமம் மகத்பூதம்னு பேர். ஏதோ சாதம் சாதாரண பூதம் பிசாசுனா ஓட்டலாம், இந்த மகத்பூதம் பிடிச்சா ஓட்டவே முடியாது. அதுதான் எல்லாரையும் ஓட்டும். அந்த மகத்பூதம் தான் பழைய காலத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டு தேவேன்னு ஆளில்லையில பள்ளி கொண்ட பெருமாளா படுத்துருக்கு. இந்த பூதத்தை யார் கொண்டு விரட்டுறது? எதுக்கும் ஓடாத ஒரு பூதம் இது. என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறா, இவ பார்க்கறா, அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. அப்போ தான் நினைக்கிறா, சத்குருநாதா நீங்க விட்டலநாத கொடுத்துட்டு போயிடாது, இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சே முன்னாடியே விட்டலநாமத்தை கொடுத்தடான்னு நினைச்சுட்டேன். அப்ப பார்த்தா சரி, எல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு தடவை உங்க தரிசனம் கிடைக்காதா, சத்குருநாதா தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கதர்றா. எதிர்ச்சியா தண்ணி அடிக்க குளத்துக்கு போறா, சத்குருநாதன் எதிர்க்க வந்துட்டாதே ஏகதாரா வச்சுண்டு. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. அந்த பாட்டு கேட்டோன்னா அவளுக்கு சந்தோஷம், ஓடி வந்தா சத்குருநாதன் திருவிடிகள் அப்படி சேவிச்சுட்டா சந்தோஷம். நிஜமாவே குரு நம்ம கூடவே தான் இருக்கார். அண்ணா ஞாபகம், குரு தன்னுடைய சிஷ்யாவை பட்டுட்டு தன்னுடைய பக்தாவோட ஒரு நாளும் போகிறதே கிடையாது. கண்ணுக்கு எதிர்க்க அவ இருந்தாதான் அவளுடைய அனுகிரகம்னு கிடையாது. ரமண மகரிஷி இப்ப நம்ம கண்ணுக்கு எதிர்க்க கிடையாது. சுவாமி ராகவேந்தர் கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியறதில்லை. சுவாமி விவேகானந்தர் பிரத்யட்சமா தெரியறதில்லை. ஆனாலும் இன்னைக்கு திருவண்ணாமலை ரமணாசிரமத்துக்கு போனோம்னா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, மனசு சமாதானம் உண்டாகிறதா இல்லையா? கண்ணால பார்த்து அந்த நம்ம உடல்ல நினைக்கிறோமே, அந்த உடல் தான் சத்குரு இல்லை, அவளுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக சக்தி தான் சத்குரு ரூபம். விவேகானந்தர் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் உயிரோட்டமா ஓடிண்டு தான் இருக்கு. இன்னைக்கும் சுவாமி ராகவேந்திர பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனு. பிரத்யட்சத்தில் நிறைய பேர் பார்க்கறதே இல்லை வாழ. நாங்கெல்லாம் மந்திராலயம் போகணும், ஆனந்தமா பஜனை போகணும், அப்படி நின்றுட்டே இருந்த யாரும் எங்களை தள்ளி போங்கன்னு சொல்லல. எடானா ராகவேந்திர பிரத்யக்ஷம், நாங்கள் பாட்டுக்கு நின்று பஜனை பண்ணி சௌக்கியமாக அனுபவிச்சோம், யாரும் போ அப்படின்னு விரட்டுற, நாங்கள் பாட்டுக்கு நின்றுருந்தோம் ஆனந்தமா சுகம்மா. எப்படா அப்படின்னா அவளோட பிரத்யக்ஷம் சாமித்தியம் இன்னைக்கு இருக்கு. திருவண்ணாமலை முதல் திருவண்ணா போயிருந்தேன், ரமணாசிரமம் போனேன், என்ன அமைதி. அப்படியே போனா அங்கே போன நிற்கிறேன் நான், அவ்வளோதான். நான் ஆத்மா நான் ஆத்மா இதே வந்துட்டு இருக்கேன். எனக்கு அதிசயமா இருந்த ஆத்மா பரமாத்மான விஷயமே நான் பேச மாட்டேன், அது யோசிக்கவே மாட்டேன். ஆனா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நமக்கு என்ன சரி தத்துவமா பேசிட்டு இருக்கோமே. அப்புறம் ஓ திருவண்ணாமலை இருக்கிற இடம் அப்படி அந்த வைப்ரேஷன் அங்க போயாச்சுன்னா தானா ஆலம்பி ஆலம்பி போயாச்சுன்னா தானா விட்டல் விட்டல்னு ஒரு இடம். ஆனா ஞானேஸ்வர சமாதியுடைய பலம், அவரோ காலங்க விட்டல் ஜபிக்க நம்ம அங்க போனா விட்டல் நாம ஜபம் வர்றது. பெரியவாளுடைய பலம் அப்படி. சத்குருநாதன் ஒரு தடவை நமக்கு கிருபை பண்ணியாச்சுன்னா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கு அந்த கிருபை கூட இருக்கு. தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்காக கிருபை வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு தனியா ஆசீர்வாதம், அதுக்கு தனியா ஆசீர்வாதம் இல்லை. ஒரு தடவை பார்த்து நன்னாரு ரெடி ராதே கிருஷ்ணா ரெடி ஜெய் ஸ்ரீராம் ரெடி நாராயணா ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ண எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் வம்சத்துக்கே அது ஆசீர்வாதம். நன்னா ஞாபகம் அவ்வளவு வசதி அந்த ஆசீர்வாதங்கள்லாம். இப்ப நம்ம ஜியர்லாம் போய் சேவிக்கிறோம், இல்லடி இப்ப கூட சத்தங்கத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன், காரில் வந்துட்டு இருக்கேன், அப்படி இறங்க போறேன், அப்ப ஆழ்வார்கள் எம்பெருமானார் ஜிஆர் போன் அந்தாத்தா தூதுக்குடி நிறைந்த உபன்யாசமா நடத்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போன்ல அவர் கூப்பிடுறாரு. என்ன அவசியம் இருக்கு? பேர்பட்டவர் அவரோட 60 நிமிஷத்துல நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். நான் ஒரே நாள் வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். எத்தனை ஆச்சரியம், எவ்வளவு சௌலபியமா பழகிறேன். எல்லா செய்யும் நிறைய செய்யணும் நான் பார்த்துருக்கேன் சொல்ல பெரியவா. அவள்லாம் நம்மளை அபிமானமா வச்சுட்டு இருக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த அபிமானம் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு கொடுக்கறது. பகவத் பக்தியோடைய அந்த குரூப் இருக்கும் பாருங்க, லிஸ்ட் இருக்கும் பாருங்க, மீரா, சக்குபாய், சந்துக்காராம், பிரஹல்லாதன், துருவன், அந்த லிஸ்ட்ல நாமும் இப்ப இருக்கும். நன்னா ஞாபகம், ஒரு குரு கிருபா கிடைச்சாச்சு அப்படின்னா அந்த பாகவத கோஷ்டியில நமக்கும் ஒரு இடம் கிடைச்சாச்சு. எத்தனையோ பெரியவா, நிறைய பெரியவா இருக்கா. அவளோட பலம் தான் நமக்கு நாமஜபம் வருது. யார் வாயில நாமஜபம் வந்துடுத்தோம், அவ அந்த சத்குருநா சிஷ்யன் பொழுது தானாகவே அவளுக்கு மோக்ஷ வாசல் திறந்தே தான் இருக்கு. இதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால குரு கிருப வீண் போகாது. இந்த பெரியவர் சொல்லிட்டார், எதுக்குமா அழற, தைரியமா இரு, சமாதானமா இரு, பகவான் இருக்கான், நாமஜபம் பண்ணு, ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் மாறும், எல்லாம் நன்மைக்கே. ரெண்டு விஷயம் நாம எல்லாம் மாறும், எல்லாம் நன்மைக்கே. இப்படியே ஒரு வாழ்க்கை போயிடும். யார் பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆகும், எது வேணாலும் மாறும். வாழ்க்கையில மாறாததுன்னு எதுவுமே கிடையாது. நன்னா ஞாபகம், சில பேருக்கு அது நம்பிக்கையிலனால தற்கொலை பண்ணிட்டுறா. தற்கொலை பண்ணுறதுனால அவளுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அவளே நஷ்டப்படுத்திக்கிறான். நம்மளே மனசுக்குள்ள அழுது புலம்பிண்டு நமக்கு வரக்கூடிய நல்லவைகளை பார்க்காம இருக்கும். கொஞ்சம் மனசை லேசா விட்டுடுங்கோ, சுத்தி வர எவ்வளவு நல்லது நடக்கிறதுன்னு தெரியும். நல்லையே நல்லது நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு 4-5 கெடுதல் வச்சுட்டு அதையே வச்சுட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் முடிவு பண்ணிடாதீங்க. எல்லா கெடுதலுக்கு நடுவில் ஏதோ ஒரு நல்லது நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு நல்லதே நடக்காம ஒரு நாள் கூட போனதில்லை. சத்தியமா ஞாபகம், பிறந்ததுலேயே நின்று வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு நல்லது நடக்கலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பிச்சை காரணத்தை அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடுன்ற ஒரு நல்லது கிடைச்சிட்டு தான் இருக்கு. திருடனவனுக்கு கூட ஏதோ கிடைச்சிட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் நன்மை நடந்துட்டு தான் இருக்கு. கவலையே படாது, தைரியமா இருக்கு. தெய்வம் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கு. பாண்டவன் கை விட்டுடுவானோ, விட்டலன் பக்தி வீணா போயிடுமா? சத்தியமா இல்லை. சத்குருநாதன் தைரியத்தை கொடுத்துட்டார், சந்தோஷமா எல்லாம் கிருஷ்ணலீலாவா பாரு, எல்லா விட்டலனுடைய சங்கல்பமும் ஏற்றுக்கோ, இது எல்லாமே அவனை விட்டல இடத்த கொண்டு போய் சேக்குண்டின்னு ஆசீர்வாதம் என்று போயிட்டார். அவன் நல்லா பிடிச்சுட்டான். திருப்பி உள்ளுக்குள்ள அப்படியே அங்க துளிர் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்ட மரம் அப்படி துளுக்குறதுன்னு இல்லையா, எதுக்கடா சத்சங்கம், எதுக்கடா சத்குரு, எதுக்கடா கோவில், எதுக்கடா நாமஜபம், எதுக்கடா உபன்யாசம், எதுக்கு பகவத்கீதை, எதுக்கு பாகவதம்னா பட்ட மரம் அப்பப்போ துளிர்க்கிறதுக்காகத்தான். எதுக்கு கோவிலுக்கு வரணும் அப்படின்னா மனசு பட்டு போயிடுறது. ஒரு துளிர் வரணும் இல்லையா, தானா ஒரு துளிர் வந்துடும். திரும்பி ஒரு நம்பிக்கை, அப்படி துளிர் விட்டது, திரும்பி ஒரு தைரியம். நம்ம பலகீனம் ஆகும்போது தான் எல்லாமே நம்மளை பயமுறுத்துறது. நம்ம பலமா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளை பாதிக்கிறது. நன்னா ஞாபகம், கஷ்டமோ வியாதியோ கவலையோ பிரச்சனையோ நம்மளை பாதிக்கிறது. நம்முடைய பலம் குறையும் பொழுது, நாம பலகீனமாகும் பொழுதுதான் எல்லாம் நம்மளை பாதிக்கிறது. வீட்டில் 2 கொசு இருந்தா தூக்கவே வரல, வீட்டில் ஒரே கொசுன்றோம். ஆனா அடிச்சு போட்டா மாதிரி சில சமயம் தூக்கம் வரும். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு போறோம், 50 கொசு நம்மளை முச்சின்னு இருக்கோம், இப்படி தூங்கிட்டு இருப்போம். தலை தொங்கிடும், இருக்காதா இல்லையானே தெரியாது. பக்கத்துல இருக்க நமக்கு பார்த்து பக்கத்துல இருக்க பாவம் நமக்காக விஷயம் வச்சுட்டு இருப்பா கொசுவ. அப்ப இந்த 50 கொசு வைக்கும்போது தூங்க முடியாது அப்படின்னா இது பெருசா பாதிக்கல. நாம பலமாகணும், நன்னா ஞாபகம். நாம பலகீனமாகறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நாம பலமா இருக்கிற வரைக்கும் சிங்கம் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இது கூட ஒரு டிவியில் வீடியோ பார்த்தேன், ஏதோ ஆப்பிரிக்காவில் ஒருத்தன், அவனுக்கு சிங்கத்து மேலே அவ்வளோ உசுறு. சிங்கம் இருக்க காட்டுக்குள்ளே போய் நான் நிறைய ஒரு நிறைய சிங்கத்தை வளர்த்துட்டுருக்கான். அவன் உள்ளே போனால் நாய்க்குட்டி மாதிரி விளையாடுற சிங்கம், ஒரு 10 ஆண் சிங்கம் வந்து அவன் மேலே விழுந்து பிறந்து விளையாடுறது. அவனை எப்படி தடவி கொடு, சிங்கம் அறையன்னா தெரியும், தடவி கொடுக்கறது, நக்கிறது சிங்கம், எவ்வளோ ஆக்ரோஷமான சிங்கம். அப்போ அவ்வளவு பயங்கரமான சிங்கத்தை கூட கட்டி போட முடியும் அப்படின்னா, அவனுடைய சிங்கத்தை பார்த்து அவன் பயப்படல, அதான் சிங்கம் அவனை பார்த்து பயப்படல. என்ன ஞாபகம், நம்முடைய பயம் தான் நம்முடைய பலகீனம், நம்முடைய பலகீனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். கஷ்டமோ பிரச்சனையோ எதுவும் நம்மளை பாதிக்காது. மனசு பலமா இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் மனசு பலகீனமாகவே கூடாது, தீர்மானமா இருக்கும். மனசு பலமா இருக்கிறதுக்காகத்தான் இத்தனை விஷயங்களை நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்லி வச்சிருக்கு. விரதம் இருக்கிறது எதுக்கு? மனசு பலம் கூடுறதுக்காகத்தான். நாமஜபம் எதற்கு? மனசு பலம் கூடுறதுக்காக தான். இந்திரியானாம் மனசாஸ்தி, எதுக்கு பயப்படணும்? பயத்தினால இதுவரைக்கும் நம்ம எதுவும் சாதிச்சதில்லை. பயத்தினால இழந்தது தான் ஜாஸ்தி. பயம்தான் நம்ம வாழ்க்கையுடைய பரம விரோதியே. பயத்தை கொண்டுட்டே இருக்கோல சுகமா இருக்கும் வாழ்க்கை. பயமே இல்லாம வாழறதுக்காகத்தான் பக்தியே. அது பகவான்கிட்ட பயப்படவே கூடாது. அது விடலாம் பார்த்தா பயப்படுற மாதிரியே இருக்க. ஏதோ ஒரு அஞ்சாறு கை வச்சிருக்கா, சங்கு சக்கரம்லாம் வச்சிருக்காருன்னா பயப்படலாம். அவர் தேவன் இருப்பிலதான் கை வச்சுருக்கு. அவ்வளவு சுலபமா ரசிக்கும்படியான ஒரு சுவாமி. மனசுல அப்படி துளிர் விட்டு எடுத்தும் என் பாண்டங்கன் இருக்கா. அவர் சொன்னார், அவன் மனசு பலகீனமா எடுத்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாள், படாத நாம ஜபிச்சுட்டு இருக்கா, நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் அப்படி விட்டு போயிடுமே. இப்போ குரு வந்தவொடனே எனக்கு விட்டல, நான் பார்க்கணும், நான் பண்டிகை போட போனோம், இந்த லட்சியம் திரும்பியும் அப்படி மறைஞ்சு போன லட்சியம் திரும்ப அப்படி எழுந்து நிற்கிற நம்பிக்கை துளிர் விடுறது. திரும்ப நம்ம அடைய வேண்டிய ஒரே லட்சியம் பகவான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எது வேணா எப்படி வேணாலும் நடக்கட்டும். இப்போ ட்ரெயினில் வரும், இன்னைக்கு நான் ட்ரெயினில் வந்துட்டேன் முத்துநகர் எக்ஸ்பிரஸில், அது வருது 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 வருது. அழகாக பொறுமையாக வெட்டைக்காக வந்து சேர்ந்துட்டு வச்சுக்கோங்களே. ஆரே முக்காக்கு வர வேண்டிய வண்டி மீனை விட்டாங்க வந்து போட்டாசி அவள் சுக்கியமாக நிற்கிறார். நான் மீனை விட்டா வந்துட்டே நான் குதிக்கவா முடியும், போகமாட்டேன் நான் கதறவா முடியும், சரி போகிற வரையும் போட்டோ உட்காந்துருந்தோம். அவ்வளோதான், என்ன பண்ண முடியாது? லட்சியம் இங்கே இறங்கணும், லட்சியம் வந்தாச்சு, தானாக நடக்கிறது இல்லையா? நான் நான் டென்ஷனா, ஐயோ நான் கத்தியோ நான் பழம்பியோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் போய் டிரைவருக்கு வந்து கத்தி காதி வண்டி எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியுமா? அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவா? டிரைவரை ஃபோன் பண்ணி திட்ட முடியுமா? சில விஷயங்கள்லாம் நம்ம கை மீறி நிறைய இருக்கு. நம்ம யதார்த்தமாக வாழ்ந்துட்டு போனா போதும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன ஒன்று நடக்கிறது, நடந்துட்டு போட்டமே. பகவான் இருக்கான், பகவான் இருக்கான், நிதானமாக நடக்கும். சுவாமி நமக்கு நல்லது பண்ணணும், ஒரு பிடிவாதத்தோடு இருக்கா, அதையும் கெடுக்கணும். சரி, ஏதோ நன்மைக்கு விட்டுடுங்கோ. மனசே நடக்கலையா, அப்போ இதை விட பெருசாக நடக்கணும். நடக்கவே இல்லையா, அப்போ இதை விட பெருசாக நடக்க போகிறது. அவ்வளோதான். தெய்வத்துக்கு அப்படி ஒரு பிடிவாதம் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே வேண்டாம். நமக்கு நல்லது பண்ணியே தினம்னு ஒரு பிடிவாதம் அவருக்கு இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? ஜாலியாக இருக்க வேண்டியது தானே, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. இவன் மனசில் பார்த்தா எனக்காக என் விட்டலன் இருக்கு, அவனுக்காக நான் வாழணும். வாழ்க்கையிலிருந்து தோற்று போகிறதுக்கு, செத்து போகிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குன்னா, வாழறதுக்கு ஒரே காரணம் தெய்வம் இருக்குது, அதுக்காக வாழணும். செத்து போகிறது ஆயிரம் காரணம் சொல்லலாம், வாழ்க்கையை வெறுத்து போகிறது ஒரு லட்சம் காரணம் சொல்லலாம், வாழறதுக்கு நான் ஒரே காரணம் சொல்கிறேன், நம்ம வாழணும்னு ஒருத்தனை எனக்காக ஒரு ஜீவன் எங்க வேண்டாம், ஒரு பரமாத்மாவே எங்கிறோம், நம்ம வாழணும்னு ஒரு ஜீவன் எங்க வேண்டாம். இத்தனை கோடி ஜீவனும் வயிற்றுக்குள்ள முழுங்கிட்டு எவன் வந்த பிரளயத்தை படுத்துட்டு இருக்கானோ அவன் சொல்கிறான், நீ வாழே, நீ வாழ பிறந்திருக்கா, நீ சந்தோஷமாறே. மா சுச்சக எழுதி வச்சிருக்காரு வரதராஜன், வருந்தாது. என் சந்தோஷத்தை யாருக்கா அக்கறை இருக்கானா? காஞ்சிபுரம் போய் பாருங்கோ, வருந்தாதேன்னு ஒருத்தர் எழுதி வச்சு நிற்கிறான். நீ சிரிச்சுன்றேன்னு அவன் சிரிச்சு நிற்கிறான். அப்போ அவனுக்காக வாழலாமே. அந்த ஒரே ஒருத்தன் தான் உலகத்துக்கே சூத்திரதாரி, அவன் தான் ஆதாரம், அவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான், அவன் தான் எல்லாத்துக்கும் சாட்சி. அவன் சொல்கிறான், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே அவன் ஒருவனுக்காக. அதெல்லாம் ஓரம் தள்ளுங்க. இவா கஷ்டப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவனுடைய குழந்தை ஒரு தட்டில் வைங்கோ, மற்றவங்களுடைய கஷ்டங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தட்டில் வைங்கோ. இதுதான் கணம், இது இருக்க இடமே தெரியாது. இந்த கருணைக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. குழந்தை அடிபட்டுடுறது, சத்தம் வருது, வலிக்கிறது, ஆனால் அப்பா அம்மா தடை ஒன்றும் இல்லைன்னு கண்ணத்தை தொடச்சி கொடுத்தோன்னே நான் சிரிக்கிறது ஒரு க்ஷணத்தில். என்னடான்னா இந்த அன்புக்கு முன்னாடி அந்த வலி இருக்கு, ஆனால் அது இங்கே பாதிக்கலை. வலி அதுக்கு முன்னாடி பாதித்த வலி இப்போ அம்மா கட்டி பிடிச்சி தடையில் கொடுத்தோன்னே ஒன்றும் இல்லை, அதை காண்ட எல்லாம் சரியாக போயிடும், விடு. அம்மா சமாதானம் சொல்ல அப்புறம் அம்மா போய் அழுவா பாவம் அப்படின்னு. ஆனால் அதுக்கிட்ட தைரியமா, ஒன்றும் இல்லை விடு, அப்புறம் டாக்டர் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு வயதுக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப தைரியமாக பேசுவான். ஆனால் அது அதுக்குள்ள ஒரு நம்பிக்கையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு சக்தியை கொடுக்கறது இல்லையா? தெய்வம் இருக்கு. நம்ம யாருக்காக வாழறோமோ இல்லையோ, தெய்வத்துக்காக வாழும் தெய்வம் நமக்காக இருக்கு, அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் அவா வாழ தெய்வம் இருக்கு. அப்போ வாழ்ந்துட்டு போவோமே. சக்குபாய் முடிவு பண்ணிட்டா, என் பாண்டனுக்காக நான் வாழறேன், நான் நாளைக்கு வாழ்ந்தேன்னா நாளைக்கு பாண்டங்களை பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சி நான் பண்டிகை புறம் போவேன், ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிறேன், எனக்கு என்னைக்காவது நாள் சான்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு ஏதோ ஒவ்வொரு நாளும் கண்முழிக்கும் பொழுது இன்னைக்கு தெய்வத்தினுடைய அருள் என்னன்னு பார்க்கறதுக்கு எழுந்திருக்கும் சத்தியம். இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, நான் என்ன சொல்ல காத்தாலே நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்கோம், பிரச்சனைகள், அவமானங்கள், திட்டுகள், இது நடுவில் நிறைய தெய்வ அருள் ஒழிஞ்சுட்டு இருக்கு. வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க என்னெல்லாம் அருள் இன்னைக்கு கிடைச்சதுன்னு. ஒவ்வொரு நாளும் தெய்வம் கொடுத்த அருள், பசிக்கு சாப்பாடு கிடைச்சது பெரிய அருள், நாலு பேர் நம்மளை பார்த்து சௌக்கியமானு கேட்கல பெரிய அருள், உண்மையாக கேட்காளோ பொய்யா கேட்கல நம்மளே மனுஷனாக மதிக்கிறாள் அதுவே பெரிய விஷயம். நம்மளே பார்த்து சௌக்கியமாக ஆயிரத்தி கை காட்டுறாள் பெரிய பாக்கியம். சந்தோஷப்படுறதுக்கு 1000 கோடி விஷயம் இருக்கு, துக்கப்படுறதுக்கு 4-5 விஷயம்தான் இருக்கு. துக்கத்தை ஓரம் தள்ளி வச்சுட்டோம், பாண்டுரங்கன்னு ஒரு பூரணம் காத்துருக்கு, இடுப்புல கையை வச்சுண்டு செங்கல் மேல ஒருத்தன் காத்துருக்கான் நமக்காக, ஒவ்வொரு நாளும் காத்துருக்கான், ஒவ்வொரு நிமிஷமும் காத்துருக்கான். நம்ம வருவோம் நாளைக்கு வருவான், சரி அன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு வேலை முடியல நாளைக்கு வருவான். நமக்காக ஒருத்தன் காத்துருக்கும் பொழுது அவனுக்காக வாழலாமே. போனவா போகட்டும், இருக்கிறவா இருக்கட்டும், வரவா வரட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நமக்குன்னு ஒருத்தன் என்னைக்கும் சாஸ்வதமா உண்டு. எதற்காகவும் நம்மளை விட்டு போக மாட்டான், எதற்காகவும் நம்மளை தள்ள மாட்டான், தன் சுயநலத்துக்காக நம்மளை விடவும் மாட்டான். அப்படி ஒருத்தன் இருக்கும்பொழுது வாழ வேண்டியதுதானே நம்முடைய தர்மம். சக்குபாய் வாழ ஆரம்பிச்சா, என் பாண்டுரங்கன், என் பண்டரிநாதன், என் விட்டலன், என் விட்டோபார்க்க, முகம் பிரசன்னமா எடுத்து மனசுல இன்னும் தைரியம் வந்துடுச்சு. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா, பக்தவத்சலா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா, சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. அந்த சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிச்சா இன்னும் அவள் சரித்திரம் முடியலை. எப்பொழுதுமே சக்குபாய சரித்திரம் மட்டும் ஒரு நாள்ல முடியறதுன்றது இதுவரைக்கும் நடக்கல. நான் பல வருஷமா சக்குபாய சரித்திரம் சொல்லிட்டு இருக்கேன். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே ராதே கிருஷ்ணா. சத்சங்கத்துடைய ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தான் இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா உபன்யாசம் 19வது வருஷம். எனக்கு திரும்பி பார்த்தா அதிசயமா இருக்கு. உருஜிமாட்ட அன்னைக்கு கூட கிளம்ப போய் பேசிட்டு இருந்தேன், இப்பதான் விளையாட்டு போல ஆரம்பிச்ச மாதிரி இருக்குமா. நீ கிடடானா 19 வருஷம் அலையாச்சு. முன்னாடிலாம் ஒரு 3 மணி நேரம் கொண்டாடுவோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. அது பெரிய லெவலில் மாறினது நம்ம தூத்துக்குடி வந்ததுக்கு அப்புறம் மாத்தம். அதுக்கப்புறம் தொடர்ந்து தூத்துக்குடின்னு இப்போ பர்மனண்டாகவே செட்டில் ஆயாச்சு. நிறைய பேர் கூட கேட்டாங்க, குருஜி இப்போ தான் நீங்கள் தான் மெட்ராஸ் திரும்பி வந்தாச்சு, நம்ம ஊரில் கொண்டாட வேண்டியது தானே. அப்புறம் நம்ம ஊர் மாறி ரொம்ப நாள் ஆயாச்சு, இப்போ தூத்துக்குடியே கதியா இருக்கிறதுனால அங்கதான் கொண்டாடும். நீங்கெல்லாம் அங்க வந்து பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனாலதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவுடைய வைபவமாக தான் அதை கொண்டாடுறோம். அது நம்ம வைகுண்டபதி பெருமாளுக்கும் சங்கரராமத்தின் உடல இருந்து உபன்யாசம் பண்ற சுகமே தனி. அது என்னிடத்துல என்னெஞ்சினால் நோக்கி காணி. இன்னிலிருந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாண்டுரங்கா பண்டரிநாதான்ற தலைப்புல இங்க உபன்யாசம். சனி ஞாயிறு மட்டும் ஜெயஸ்ரீ கல்யாண மண்டபத்துல தெப்பக்குளத்துல நம்ம கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் எல்லாம் உண்டு. எல்லாரும் வந்து கூடி இருந்து கொழுதுவோம், மனசை லேசாக்கிப்போம், பகவான் அனுபவிப்போம். நம்முடைய ஆழ்வார்த்தனர் எம்பெருமான ஜியர் இந்த தடவையும் கட்டாயம் வரேன் அப்படின்னு நான் போன்ல கேட்டேன். சுவாமி தேவரை வர முடியும் பின்ன நம்ம ஊருக்கு நான் வராம அப்படின்னு ஜியர் உரிமையோட பின்ன நான் வந்த கட்டாயம் அப்படின்றாரு. என்ன எப்படி கேட்கல அப்படின்றாரு. என்னத்த சொல்றதாவது சுவாமி தேவரை வேலை முடியும் அப்படின்னு அது கூட குஷியாயிடுச்சு. ஆமா ஆமான்னு சொல்லுங்க. அதனால ஒரு கோலாகலமா கொண்டாட போறோம். எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம், மனசு முழுக்க ஆனந்தத்தை வாங்கிப்போம். தேவையில்லாததான் ஓரம் தள்ளுவோம், நிம்மதியாக ஆனந்தமாக இருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்கம் தெரிந்த மணிக்கு சக்குபாய் சரித்திரம் முடிக்கணும்னு நினச்சேன். அது என்னமோ நான் சக்குபாய் சரித்திரம் என் வாழ்க்கையை ரொம்ப பாதித்த ஒரு சரித்திரம். பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்கும்பொழுது சக்குபாய் சரித்திரம் தான் பதிலாக என்கிட்ட நின்றது. பல பேருடைய வாழ்க்கை என்கிட்ட கேட்பாங்க என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் சொல்லுவேன் சக்குபா சரித்திரம் தான் அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படின்னு. பாண்டவங்கள் பகவானுக்காக ஒரு வாழ்க்கை. என்ன ரொம்ப ஒரு பீரியட்ல பாம்பேல நான் ஒரு மாசத்துல இருந்தேன். தொடர்ந்து ஒரு வாரம் ஒவ்வொரு வீட்லையும் சக்குபாய் சரித்திரமே சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சுட்டா திருப்பி அடுத்த அண்ணன் வீட்டுக்கு போவோம். அவாட்டுக்கும் சக்குபாய் இப்படியே ஒரு வாரம் சக்குபாய் சரித்திரமே சொல்லிட்டு இருந்தேன். கேட்கிறவாளும் அடுத்த நாள் நாளைக்கும் சக்குபாய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அவன் மனசுக்குள்ள நம்முடைய பல கேள்விகளுக்கு நிஜமாவே ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பெரிய சரித்திரம் சக்குபாயோட சரித்திரம். எவ்வளவு போராடினாலும் பாண்டரங்கன் ஒரு தடுக்கான், காப்பாற்றுவான், அவனுடைய காருண்யம் பெருசுன்னு நிரூபிக்கிற ஒரு சரித்திரம் சக்குபாய் மாதாவுடைய சரித்திரம். அதனால அந்த சரித்திரம் நாளைக்கு பூர்த்தி பண்ணுவோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்து விகலன் பார்க்கலையும் போகும் போல இருக்கு. நிறைய வைபவம் உண்டு. பாண்டரங்கன் வந்து வெளில வரவே முடியாது போல இருக்கு. அனுபவிப்போம் நிதானமா ஆனந்தமா. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் திரும்ப மனசுல அசைப்போடுங்கோ. பகவான் அனுகிரகம் கொட்டின்றே இருக்கு. இன்னைக்கு காத்தாலும் என்னடா அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அதை ஒரு அனுகிரகம் நான் சொல்லிடுறேன். ரெண்டு மணி நேரம் விட்டலனை பத்தி கேட்டேன் பாருங்கோ. சக்குபாயை பத்தி கேள்வி இதுவே ஒரு பரம அனுகிரகம். ராதே கிருஷ்ண ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஜெய் ஜானகீகாந்தஸ்மரணம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பாண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. உங்களுக்கு தெரியாது உங்களோட பாரத் மாதா கோஷம் எவ்வளவு வசதின்னு. நிறைய இந்த இன்டர்நெட்ல சத்தங்களா இருக்காங்க, இன்டர்நெட்ல போடுவோம். நிறைய பேர் இந்த சத்தங்க கேட்டா நான் போன் பண்ணுவேன். எனக்கு யூஎஸ்ல என்ன பண்ணுவா, இல்லாட்டி சிங்கப்பூர் எங்கேயிருந்தா போன் பண்ணுவான். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்வா. நானே கேவேன் தூத்துக்குடி சத்சங்கமானு. ஆமா அப்படின்வா. அவ சொல்லுவா தூத்துக்குடிக்கார மாதிரி சத்சங்கம் ஜெய் சொல்லவே முடியாது அப்படின்னு. அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்ல பெருமை இருக்கு. கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கேன் நான். ஆமா ஆமா வந்து பாருங்க வந்து பாருங்க. இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி விழா போன தடவையும் அமெரிக்காலேருந்து ஒரு பொண்ணு குடும்பத்தோட வந்தா, இந்த தடவையும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவ அமெரிக்காலேருந்து வரா. அப்ப எத்தனை வசதி பார்த்துக்கோங்க நம்ம ஊர்ல நடக்கிற விழாவுக்கு. எல்லாருமே கொஞ்சம் பல ஊர்களோட உபன்யாசம் நடக்கும். நான் நெட்ல அப்டேட் பண்றேன் இங்க எங்க அப்படின்னு. உடனே எல்லாரும் தூத்துக்குடி சத்தம் இப்ப முடிச்சவனே நான் போய் நெட்ல போட்டிருந்தோம். இல்லாட்டி குருஜி இன்னும் வரல 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 வரலன்னு மெசேஜ் அனுப்பிச்சே போனிச்சிருவோம். அதுக்கே எனக்கு பயம். நான் எமதன்புராஜா கூட பயந்ததில்லை. அவ்வளவு தூரம் தூத்துக்குடியில ஒரு விஷயம் நடக்கிறது, சத்தம் நடக்கிறதுன்னா ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு அதுக்கு சொல்ல. அதனால இந்த மரியாதை காப்பாற்றுறீங்க. ஹரே கிருஷ்ணன். பாரத் மாதா கீ நான் 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணாலும் பாரத் மாதா கி புரியுறதா, பாரத் மாதா கி
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ, ஜெய் ஸ்ரீ பாகம் பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கீ, ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத வைகுண்டபதி சுவாமி கீ, ஜெய் போலோ வீர தீர சூர பாலாச்சனே சுவாமி கீ. ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா குண்டலீகவரதாம். ஜெய் போலோ ஸ்ரீ சக்குபாய் மாதா கீ. ராம் கிருஷ்ண ஹரி. ராதே.